நன்றி தகப்பனே, நன்றி ஐயா. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்றவர் ஓட்டும் ஐயா, ஓட்டும். ஒருவன் தாகமாக இருந்தால் இடத்துல வந்து பானம் பண்ண கடவன், இடத்துல விசுவாசமாக இருக்கிற உள்ளத்துல இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்றே ஐயா. ஆவியான நிரம்பட்டும் ஐயா, உம்முடைய ஆவியினால் உம்முடைய ஜனங்கள் நிரம்பட்டும் ஐயா. ஆத்தும தாகத்தை தீருங்க ஐயா, ஆத்தும தாகத்தை தீருங்க. வறட்சிகள் நீங்கட்டும் ஐயா, வறட்சிகள் நீங்கட்டும் ஐயா. ஜெபிக்க முடியாமல், துதிக்க முடியாமல், தேவனை தேட முடியாமல் இருக்க தடங்கடலாம். இன்றையோடு இயேசுவின் நாமத்தில் அகன்று போகட்டும் ஐயா. பாவத்தின் மேல ஒரு வெறுப்பு உண்டாகட்டும். தேவகுமாரனே, ஆவியானவரே, உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஐயா. Thank you Holy Spirit in the midst of us. இப்படியே உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே உம்மை பார்க்க ஆசையா இருந்து உம்முடைய வல்லமையை உம்முடைய மகிமை என் கண்கள் கண்டது. ஜீவனை பார்க்கலும் உம்முடைய கிருபை நல்லது. இனத்தையும் கொழுப்பை உண்டது போல ஆத்துமா திருப்தியாக என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளா உம்மை போற்றுமையா, உம்மை போற்றுமையா, உம்மை போற்று. மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவர்களும் உம்மை துதியார்கள். ஆனா நாங்களோ இது முதல் என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் உம்மை ஸ்தோத்தரிப்போம். உயிருள்ள வரைக்கும் எங்கள் உதடுகள் உம்மை துதிக்கும். உம்மை நாங்கள் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்போம். நன்றி தகப்பனே, நன்றி ஐயா, நன்றி ஐயா. நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி. உம்முடைய சமூகம் எங்களுக்கு சந்தோஷம், உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு இன்பமா. Thank you Holy Spirit. நன்றி ஆவியானவர்,
நன்றி ஆவியானவர்.
தேவ செய்திக்குள்ள கர்த்தரோட வார்த்தைக்குள்ளே தான் கடவுள் எல்லாவற்றையும் பார்க்கலாம். தேவன் தன்னுடைய வார்த்தையை பகமைப்படுத்த எல்லாவற்றையும் பார்க்க தேர்ப்புகள் எல்லாவற்றையும் பார்க்க தேவனுடைய வார்த்தையை பகமைப்படுத்திருங்க. அப்பவே இதுவரையிலே இத்தனை வருஷத்துக்கு கடந்து சென்று போறோம். இந்த நாளிலே நமக்கு தேவனுடைய செய்தியை கொடுக்கவும், தேவனுடைய வசனத்தை நமக்கு கெடுத்தரவும் போதிக்கவும். யூகே இங்கிலாந்திலிருந்து பிரிஸ்டல் நம்முடைய கிளை சபையின் போதர் பாஸ்டர் ரஞ்சன் அவர்கள் நம்ம வந்திருக்காங்க. தேவ உபவாச கூட்டத்தில் தேவனுடைய வசனத்தை போதிச்சார். இன்றைக்கு காலை கேளில் நம்முடைய கிளேசப்பட்ட வசனத்தை போது அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் பக்தி விருத்திக்கு எதுவாகவும் இருந்தது. இந்த டைம்லி வேட் ஏற்ற காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சவாரம். அவர் இதனால உங்களோடு ஆடுபர் பேசுவார் என்று நான் உறுதியாக விசுவாசிக்கிறேன். அந்த தேசத்திலும் கத்தர் ஊழியத்தை குடும்பமாக ஆண்டுகளாக அந்த பிரதேசத்தை இலங்கையிலும் ஒரு பெரிய தரிசனத்தோடு தங்களால் முடிந்த அளவுக்கு கட்டணம் பணியை செய்து வர்றார். ஆகவே உங்கள் சார்பிலே அன்போடு நான் அன்போடு போதர் நான் அழைக்க ஒரு பெரு சில ஒரு கரைகளை தட்டி நான் உச்சாவது பாஸ்டர் ராஜு பிளீஸ். ஹலேலூயா.
சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அளவில்லாத பிரசன்னத்தை நாம் காணக்கூடியதா இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம மத்தியிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு கூட நான் கடந்து செல்ல வேண்டும். பா சொன்னது போல நான் திரும்பவும் நான் உணர்ந்த காரியத்தை சொல்லுகிறேன். அருமையான வர்ஷிப் பண்ண வர்ஷிப் டீம், அருமையான பார்வை மாத்திரமல்ல, அவர்கள் ஆண்டவரை பிரசன்னத்தை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் தான் வருகிறார். ஆனாலும் அருமையாக தேவன் அவர்களுக்கு கொடுத்த அபிஷேகத்துக்காக, ஊழியத்துக்காக நான் கர்த்தரை நான் சோத்தரிக்கிறேன். ஆமென். நீங்க அவங்களை உற்சாகப்படுத்தணும். அப்படியான வாலிய பிள்ளைகளை பேச தேவன் இந்த சபையை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி அவங்களுக்கு ஒரு நாம திரும்ப ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கோலியாத் என்னுடைய உள்ளத்திலே வந்த காரியம் இப்பொழுது நினைக்கும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையிலே கோலியாத் போன்ற மலை போன்ற காரியங்கள் இந்த நாளிலே இடிந்து விழுந்தது. தேவனை ஆராதிக்கிற துதிக்கிற நேரத்திலே அவைகள் உங்களை விட்டு அகன்று போனது. அனைவருடைய வாழ்க்கையிலே கோலியாத்தை போல 4 நாட்கள், 40 நாட்கள், 4 வருஷங்களா இருக்கலாம், அநேக காரியங்கள் உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்த காரியம் இந்த நாளை விலகி போனது. நீங்கள் விசுவாசித்தால் நீங்க அதேவனுடைய மகிமை ஏற்ற காலங்கள் நீங்க காண்பீங்க. ஹல்லேலூயா, எஸ் ஹல்லேலூயா. நாமே மகிமைப்படுவதாக. ஏன்னு சொன்னா கர்த்தருடைய பிரசன்னத்திலே மலைகள் மழுகு போல உருகி போகும் சொன்னது போல, இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏமாத்திரம் ஹல்லேலூயா, இந்த கோலியாத்து போன பிரச்சனை ஏமாத்திரம் ஹல்லேலூயா, கர்த்தர் மகிமைப்பட்டிருக்கிறார் ஹல்லேலூயா. கலங்காதிருங்கள். ஆமென். இன்னொரு காரியம் என் மனதிலே வந்த காரியம், யாக்கோப்பே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசத்தலங்களும் எவ்வளவு அளவானவைகள் ஹல்லேலூயா. அப்படித்தான் நீங்க இருக்கிறீங்க. ஆமென். எஸ் எல்லாருடைய முகங்களும் சபை தேவன் அப்படி பார்க்கிறார். ஆவியானவர் அப்படி உங்களை பார்க்கிறார். யாக்கோப்பே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசத்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். நீங்க ஒன்றே யோசிக்காதீங்க, அப்படித்தான் தேவன் உங்களை பார்க்கிறார். ஹல்லேலூயா. நீங்க அதுக்கு தகுதி உள்ளவர்கள். அப்படியான பார்வையோடு நீங்க இருக்கிறீங்க. இந்த சபை மக்கள் அவை பரவி போகிற ஆறுகளைப் போலவும், நீர் தோட்டத்தில் சந்தன மரங்களைப் போலவும், வாசனை பொருந்தியதாகவும், ஹல்லேலூயா, செழிப்புள்ளதாகவும் இருக்கிறது. அப்படி தேவன் இந்த சபையை வைத்திருக்கிறபடியால ஆண்ட நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றைய நாளில் இதுல ஒரு வீதம் 10% வந்திருப்பீங்க. சுத்தமாக்கப்பட்டவர்கள், நான் நேற்று சொன்ன வார்த்தை, எத்தனை பேர்? 10 பேர். 9 பேரை தேடினார் ஆண்டவர். நேற்று ஒருவர் வந்திருந்தா இன்றைக்கு ஒரு கொஞ்சம் கூட வந்திருக்கிறீங்க. ஆமென். கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பாரா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கடந்து செல்வோம். தேவன் இந்த நாளில் நமக்கு வைத்திருக்கிற காரியம், உங்களுடைய அனிவசரிக்கு எனக்குள்ள வரும்படியாக நான் இருந்தேன், ஆனாலும் எனக்கு வர கிடைக்கல. தேவன் சபைக்கு ஒரு ஆசீர்வாதமான செய்தி இந்த நாளில் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வசனங்கள், உங்களுடைய செய்திகள் எல்லாம் நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன். சோ எனக்கு மிகவும் ஆசீர்வாதமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை நீங்க செய்தி கொடுக்குறீங்க, நான் திங்கட்கிழமை காலையில கேட்பேன். ஹல்லேலூயா. இதை போடுகிற சௌரனுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தத்திரம் ஆசீர்வதிப்பா சௌரனே. என்ன போல எத்தனை பேர் கேட்கறீங்களோ தெரியல, ஆனாலும் உங்களுடைய செய்தியை நான் திங்கட்கிழமை கேட்டுருவேன். மிக ஆர்வத்தோடு கூட அப்படியான ஒரு காலையில் நாங்கள் வாழ்கிறபடியால் கத்திர நாமத்துக்கு மகிமை உண்டாவதால் ஹல்லேலூயா. மிகவும் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதை நான் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் அநேகத்தை நான் கற்றுக்கொள்கிறேன். எடுத்துக்கொள்வோம் எல்லோருமாக, இந்த செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்வோம். 26 லேவியராகமம், 26 2 வசனத்திலிருந்து.
என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியா இருப்பீர்களாக. நான் கர்த்தர். நீங்கள் என் கட்டளையின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும், வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்கும். திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும். விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை ரசம் பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன். தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள். உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடமுண்டாக்கும்படி பழையதை விளக்குவீர்கள். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்மா உங்களை அரோசிப்பதில்லை. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடிக்கு நான் அவர்களை தேசத்திலிருந்து உங்களை அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர்.
ஹல்லேலூயா. ஆண்டவரே அந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நீங்கள் ஒரு ஆசீர்வாதமான செய்தியை சபைக்கு கொடுக்க சொன்னதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளில் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீ காண்கிறதுக்காக உங்களுக்கு சோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை நீ நடத்துவீராக ஆண்டவரை. கத்தாவை ஏற்ற காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை ஆண்டவரை கத்தாவை நாளை கடந்து வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த செய்திக்கு தலையங்கமாக ஏற்ற காலம் அந்த தலையங்கத்தின் கீழே உங்களுக்கு சில காரியங்களை கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைக்கு பகிர்ந்து கொள்ளலாம்னு கர்த்தருக்கு நான் விசுவாசிக்கிறேன். இந்த இடத்திலே என்னை கூப்பிட்டு இந்த ஊழியத்தை செய்ய அழைத்த உங்கள் சபை போதகர் பாஸ்டர் அவர்களுக்கும் குடும்பத்துக்கும் மற்றும் ஊழியக்காரர்களுக்கும் எங்களுடைய யூகே கிருபை நாளின் சபையின் மூலமாக வாழ்த்துக்களை, குடும்பத்தின் மூலமாக வாழ்த்துக்களையும் உங்களுக்கு நான் கொண்டு வருகிறேன். நாமே அதை ஆசீர்வதிப்பார்கள். எங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. ஒரு சாட்சி இருக்கிறது உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தெரியும், இங்கு ஜெபித்தால் நான் கேள்விப்பட்டேன். ஷீலா என்று சொல்லி அங்கு இருந்த ஒரு சகோதரிக்கு கேன்சர், பிரஸ்ட் கேன்சர் இருந்தது. அவள் மிகவும் 6 மாதம் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். நாங்கள் நீங்களும் ஜெபித்துங்க, நாங்கள் ஜெபித்தோம். போன மாதம் அவங்க டெஸ்டுக்கு போன பொழுது அவங்களுக்கு எல்லாம் நெகட்டிவ் சொல்லி செய்வது. ஹலலுயா, அந்த குடும்பம் மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. ஆமே ஹலலுயா. கரங்களை கட்டி ஆண்டவருக்கு நாங்கள் சந்தி சொல்லுவோம். அவங்களுக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த விதமான கேன்சருக்குரிய அறிகுறிகளும் இல்லைன்னு சொல்லி எல்லாம் நெகட்டிவ் என்று சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஹலலுயா, கத்து பெரிய காரியங்களை செய்கிறார். ஆமே கேன்சர் வியாத ஏமாத்திரம் ஹலலுயா. எந்த வியாதி தேவருக்கும் நிக்க முடியாது. நாம் ஜோம் பண்ணும் பொழுது கத்து பெரிய காரியங்களை செய்வாராக. இன்றைக்கு நீ விசுவாசமாயிரு வாழ்க்கையில் தேவன் அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹலலுயா, ஆமேன். ஆகவே இந்த நாளில் நாங்கள் பார்க்கிறோம் ஏற்ற காலம். என்ன ஏற்ற காலம்? இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் நடுவே என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை அரசிப்பதில்லை, நான் உங்கள் நடுவே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த நாளில் தேவன் சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு உங்களுடைய தேசத்திலே உங்களுடைய சபையிலே நான் ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஹல்லேலூயா. இதுதான் ஏற்ற காலம், இதுதான் ஏற்ற நேரம். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். நீங்க இந்த அநேக விதமான வார்த்தைகள் மூலமாகவும் அநேக விதமான செய்திகள் மூலமாகவும் நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் அதிலே கற்று தேர்ந்திருக்கிறீர்கள். ஆனாலும் தேவன் ஒரு ஆசீர்வாதமான செய்தியை சபைக்கு வைத்திருக்கிற காரியம் என்னென்று சொன்னார், உங்கள் தேசத்திலே நான் சமாதானத்தை நான் கட்டளையிடுவேன் சொன்னது போல சபையிலே தேவன் ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுறதா இருக்கிறார். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க நீங்க 7-8
உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டியத்தால் விழுவார்கள். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டியத்தால் விழுவார்கள்.
எங்களோட வாழ்க்கையிலே இருக்கிற மிகப்பெரிய காரியம் இருக்கிற பெரிய எதிரி யாரு தெரியுமா? சத்துரு. சத்ருவானவன் பல வடிவங்களிலே நம்ம வாழ்க்கையிலே வருகிறவனாயிருக்கிறான். முக்கியமாக தேவ புள்ளியர்கள் நீதிமான்களுக்கு வரும் துன்பம் அநேகமாயிருக்கும். மற்றவர்களுக்கு வருகிற துன்பத்தை விட நீதிமான்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருகிற துன்பம் அநேகமாயிருக்கும். அப்படித்தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் அவைகளை எல்லாவற்றிலும் இருந்து தேவன் நம்மளை விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அப்படி விடுதலையாக வேண்டுமானால், அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நாங்க என்ன செய்ய வேணும்? நாங்க சேர்ந்து வர வேண்டும். அல்லேலூயா. கூடி ஜெபிக்க வேண்டும், ஐக்கியப்பட வேண்டும். இது மிகவும் முக்கியமான காரியம் பாருங்க. இங்கதான் நம்முடைய வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. இங்குதான் தேவனுடைய அதிசய அற்புதங்கள் நடக்க இருக்கிறது. நாம் ஒருமனப்படும் பொழுது, நாம் மனதால ஒருமனப்படும், சபையாக நாம் ஒருமனப்படும் பொழுது, இந்த ஐக்கியத்திலே பெரிய காரியங்களை செய்வராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, உங்களில் 5 பேர் 100 பேர், 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். அப்ப நாம எவ்வளவுக்கு நாம் ஐக்கியப்படுகிறோமோ, எந்த அளவுக்கு நாம் கூடி ஜெபிக்கிறோமோ, அந்த அளவுக்கு சத்துருடைய செய்களை நாம் அழிக்க முடியும். ஹல்லேலூயா. சத்ருவானவன் தொடர்ந்து பிடிக்கிறவனாக இருக்கிறான். அவன் அவன் தொடர்ந்து நம்மளை துரத்துகிறவனாக இருக்கிறான். கச்சிக்கிற சிங்கம் போல யாரை விளங்கலாம் என்று சொல்லி அன்றாடம் சுத்துகிறவனாக அவன் இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளை, தேவ ஜனங்களை, ஜெபிக்கிறவர்களை, இப்படி கூடி வருகிற ஜனங்கள் மேல அவனுடைய கண்ணோக்கமாக இருக்கிறான். எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அப்படி இருக்கலாமா? நாம இல்ல, நாம கவலை உள்ளவர்களாக நாம ஒன்று சேர்ந்து நாம் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. சாத்தானை துரத்த வேணும். கோலியாத்துக்கள் வந்து இன்றைக்கு பாருங்க, அந்த அவ்வளவு பெரிய லட்சக்கணக்கான தேவ ஜனங்கள் இருக்கிறாங்க. தேவன அழைக்கப்பட்டு வந்திருக்காங்க பாருங்க. வந்து நிக்கிறாங்க எல்லாரும், எல்லாரும் யுத்த வீரர்களா நிக்கிறாங்க. எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளா நிக்கிறாங்க. தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுள்ள நடத்தப்பட்டுள்ள நிக்கிறாங்க. அரசன் ராஜா இருக்கிறார். ஆனா ஒரு கோலியாத்து வந்து நிக்கிறான், அவனை திரத்துறதுக்கோ அல்லது அவனுக்கு முன்பாக நிக்கிறதுக்கோ பயவில். எல்லாரும் கோடி பாரு எங்க நிக்கிறாங்க பாருங்க, கண்டு அவன் சத்தம் போட்டாலும் நடுங்கி ஓடுற அளவு. ஒருத்தரும் இல்லையா? ஒருவனை தேடினேன் ஆமே, ஆனா அங்க தேவனுடைய தாசன் இருக்கிறார் பாருங்க. அவன் வந்தான் என்னுடைய தேவனை நிஞ்சிக்கிறது. ஹல்லேலூயா! இவன் யார்? அப்படியாக நாம அந்த தாவீதை போல நாம் இருக்கணும் பாருங்க. ஆவியை பெற்றிருக்கிறோம் நாம, வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளையும் நாம எதிர்த்து நிற்கிறதுக்கு நாம் தைரியம் உள்ளவராக இருக்கணும். நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம், நாளை நான் வெற்றியில் ஒரு வாழ்க்கையை நாம் வாழணும், ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கணும், நாம் ஜெயமுள்ளவர்களாக நாம் இருக்கணும், கடைசி மட்டும் நாம் இருக்கணும். அதுதான் தேவனுக்கு பிரியமான காரியம். உங்களை பார்த்து தேவன் அழகானவர் என்று சொல்லுகிறார், மறைவு போல ஆறுகளை போல இருக்கிறீங்கன்னு சொல்லுகிறார். உங்களை பிரியமான அப்படித்தான் தேவன் பார்க்கிறார். அதுக்கு நாம் தகுதி உள்ளவர்களாக, அதை நாம் சுதந்திரித்துக் கொண்டவர்களாக, நாம் சத்ருவுக்கு நாம் எதிர்த்து நின்றால் தான் நாட்களிலே நாம் ஜெயம் பெற முடியும். என்ன காலம் சொல்லாத காலமாக இருக்கிறது. தேவன் உங்களை ஆசீர்வதித்து அனுப்ப விரும்புகிறார் நாளில். ஹல்லேலூயா! ஏற்ற காலத்திலே உங்கள் மேல் நான் மழையை பெய்ய வைக்க பண்ணுவேன் சொல்லுகிற தேவன். பழைய ஏற்பாடு காலத்துல, பழைய ஏற்பாடு வந்து புதிய ஏற்பாடுனுடைய வெளிச்சத்தில் நாம் வாசிக்கணும். என்ன வாசிக்கணும்? நிழல். பழைய ஏற்பாடு நிழல், புதிய ஏற்பாடு வெளிச்சம், நிஜமா இருக்கிறது. ஒரு ஒரு நிஜம் இல்லாம ஒரு நிழல் வருமா? நான் நிக்கிற நிழல் விழுகுது, வெளிச்சம் இல்லாம நிழல் வருமா? அப்ப நிழல் நிஜம் இல்லாம வராது. கிறிஸ்து தான் அங்க பழைய ஏற்பாட்டில் இருக்க நிஜமா இருக்கிறார், ஆனா நிழலா இருக்கிறார், நிஜமா வருகிறார். ஹல்லேலூயா! இதை நான் விசுவாசிக்கணும். கிறிஸ்து அங்க இருக்கிறார். சாத்ரா காபே அவர்களுடைய மேசா காபினுடைய பாத்தீங்கன்னு சொன்னா, அங்கு கிறிஸ்துவானவர் நாலாவது நபராக உலாவுறது நான் காணக்கூடிய இருக்கு. இங்கு கிறிஸ்து வழிபடுகிறார். ஹல்லேலூயா! ஆகவே நாம் கிறிஸ்துவை மையமாக வச்சுத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கண்மலை, நாங்கள் பாட்டு படிச்சோம் இல்லையா, கண்மலையான கிறிஸ்துவாய் அவர் இருக்கும் பொழுது, கண்மலையா அவர் இருக்கும் பொழுது நம்மளை எந்த விதமான தீங்கு வணங்க முடியாது. ஹல்லேலூயா! அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இந்த நாள் இருக்கிறார். ஆகவேதான் தேவன் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறார் என்று சொன்ன பரியால, அந்த ஒளி வந்து நம்முடைய இருதயங்களிலே பிரகாசித்து அது வெளிச்சமாக வேண்டும். அவரை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளும். எந்த அளவுக்கு நாம் இடம் கொடுத்திருக்கிறோம் கிறிஸ்துவுக்கு, எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்திருக்கிறோம் என்பதுதான் இங்கு பார்க்க நாம் தெளிவா இருக்கிறது. நாம் நேற்றைய நாளில் நாம் பார்த்தோம், கிறிஸ்துவுக்கு நாம் இடம் கொடுக்கிறோமா? எழுப்புதல் உண்டாகிறதுக்கு காரணம் ஜெபம். ஹல்லேலூயா! ஜனங்கள் கூடி வர வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும், சபையில் எழுப்புதல் உண்டாகணும், இடங்கள் எல்லாம் நிரம்பணும். நீங்க தந்த புது சபைக்கு நீங்க போகும்போது இடங்கள் எல்லாம் நிரம்பி வழிய வேண்டும். ஹல்லேலூயா! எழுப்புதலை காண வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் வாங்கி உள்ளவர்களாக இருக்கணும். நேற்றைய நாள் சொன்ன காரியம் அதுதான். இது நமக்கு நம் உள்ளத்தில் பாரமா இருக்கணும் பாருங்க. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஒரு வாழ்க்கை, இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதமான வாழ்க்கை, என் கிறிஸ்துவுக்காக வாழ நீங்களும் நானும் ஒப்புக் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறோமா? எந்த அளவுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறோம்? உலகத்தில் இருக்கிற மக்கள் எவ்வளவு காரியங்களுக்காக பாடுபட்டு, எவ்வளவுக்காக தங்களை ஜீவனை கொடுக்க, எவ்வளவுக்காக தங்களை பாடுபட, எவ்வளவுக்காக இந்த உலகத்துக்காக வாழ தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். அது கிறிஸ்துவுக்காக நீங்களும் நானும் வாழ எந்த அளவுக்கு நம்மளை நாம் ஒப்புக் கொடுத்திருக்கிறோம்? அதையே நாம் செய்யக்கூடாது. நீங்களும் நானுமே ஒரு ராஜ்யத்தை கொண்டு வரதுக்கு, தேவ ராஜ்யம் பூமியில ஸ்தாபிக்கப்படுறதுக்கு ஏன் ஒரு காரணமாக நாம் அமையக்கூடாது? இந்த பூமியில தேவன் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொல்லிருக்காரு. என் ராஜ்யத்தை நிமித்தமாக நீ எதை விடுகிறாய், உன் வீட்டையோ மனைவியோ பிள்ளைகளையோ எதைவாய் நீ விட்டாலும் இந்த பூமியில நுரத்தனை ஆசீர்வாதத்தை நீ பெறுவாய், அதைவிட நித்திய ஜீவனை உனக்கு நான் தருவேன் என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரே. கிறிஸ்துவுக்காய் ஒரு பாட்டு இருக்கு, அழகான பாட்டு. கிறிஸ்துவுக்காய் இழந்த ஒருவரும் தரித்திரர் ஆனதில்லை என்று சொல்லி அழகான ஒரு பாட்டா. ஒரு நாளும் இல்லைங்க, ஒரு நாளும் இல்லை. அனையம் இந்த அனுபவ சாட்சியை வச்சு நான் பேசுறதுக்காக, ஒரு நாளும் இல்லை. நீ கிறிஸ்துவுக்காக நீ என்னத்தை இழக்கிறியோ, இழக்க 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 உனக்கு ஆசீர்வாதம் பெருகிக்கொண்டு. ஹல்லேலூயா! நாம் ஐஸ்வர்யவனா இருக்கும் போட்டால் நம்மளுக்கு சரித்திரரானார், அவர் சரித்திரரானார். நாம் ஐஸ்வர்யவனாய் மாறும் பொருட்டா. ஹல்லேலூயா! நாம் ஐஸ்வர்யமான உடனே நினைக்கிறது என்ன? உடனே நினைக்கிறது பேங்க தான். என்னத்தை நினைக்கிறது? உடனே ஹீரோ பேங்க நினைக்கிறது. ஐஸ்வர்யம் சொல்றது அது ஒரு பகுதி, ஐஸ்வர்யத்தின் ஒரு பகுதி தான் பணம். அந்த பகுதியை மட்டும் பிடிச்சிக்கொண்டு ஐஸ்வர்யம் செல்லாதாங்க. கிறிஸ்துவுக்காக வாழணும். ஹல்லேலூயா! ஜெவ வீரங்களா, ஜெவ வீராங்களா சுகமாய் வாழணும். ஹல்லேலூயா! தேவனுக்கு அவர் சந்ததியை நான் உருவாக்கணும். இதுதான் ஆசீர்வாதமான வாழ்க்கை. சபைக்காக நான் வாழணும், ஊழியம் செய்யணும், தேவ கிறிஸ்துவுக்காக நம்முடைய நம்முடைய வாழ்க்கை நேரங்களை ஒப்புக் கொடுக்கணும். இப்படி ஆசீர்வாதமான வாழ்க்கை தான் தேவ ஆசீர்வாதமான வாழ்க்கை என்று சொல்லுகிறார். உபாகமம் 11:13-15 மட்டும் வாசிங்க. உபாகமம் 13:15 மட்டும்.
பதினோராம் அதிகாரம்
உபாகம் 11:13-15
உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கொண்டு அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளின்படி கீழ்ப்படிந்தால் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் நெண்ணியையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாறியையும் பின்மாறியும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன் நீ சாப்பிட்டு திருப்தியடைவாய்
என்கிறார். ஏற்ற காலத்திலே உங்கள் நடுவிலே நான் முன்மாறியையும் பின்மாறியையும் நான் பெய்ய பண்ணுவேன் ஏற்ற காலத்திலே. அப்ப எப்ப ஏற்ற காலம்? ஏற்ற காலம் இப்பொழுதுதான், இன்னொரு நாள் அல்ல, முந்திர நாள் அல்ல, இதுதான் ஏற்ற காலம். இதுதான் ஆசீர்வாதத்தினால், இன்றைக்கே ஆசீர்வாதத்தினால், ஏற்ற காலத்தில் இன்றைக்கே உனக்கு நான் ஆசீர்வாதத்தை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாத வாழ்க்கை உனக்கு நான் கட்டளையிடுவேன் என்று சொல்கிறார். ஆனால் எல்லா வாக்கு தத்துவத்துக்கும் ஒரு என்ன இருக்கு, அடிக்கடி நான் படிக்கிறது, கண்டிஷன் இருக்கா இல்லையா, ஒரு நிபந்தனை இருக்கா இல்லையா, என்ன அந்த நிபந்தனையை நாம் நிறைவேற்றும், அதுதான் தேவன் பார்க்கிறார். தேவன் இந்த வேதத்தை வசனத்தை மீறி அவர் கூட ஆசீர்வதி செயல்பட முடியாது, கரணம் செயல்பட முடியாது. அவை கத்தருக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னார், நீ உங்கள் முழு தேவனாய கத்திரத்தின் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் நீ முழு ஆத்துமாவோடும் முழு நீ முழுமையா கொடுத்த ஆண்ட முழுமையா தருவார். சிறுக விதைக்கிறவன் சிறுக கொஞ்சமா கொடுத்த கொஞ்சம் நமக்கு நின்னவன் நிறைய வேணும், கொஞ்சமா கொடுக்கிறவன் என்ன வேணும், நிறைய வேணும், ஆனா கொடுக்கறது வந்து கொஞ்சம் கொடுக்கற நேரம் கொஞ்சம் கொடுக்கற எல்லாம் கொஞ்சம் ஆண்டு நிறைய நம்மளை ஆசீர்வதிக்கும் நான் விரும்புகிறோம். தேவன் நிறைய ஆசீர்வதிக்க உங்களை விரும்புகிறார். ஹல்லேலூயா. நான் அப்படியே செய்வார். அவர் எந்த விதமான ஆசீர்வாதத்துக்கு தடை செய்கிற தேவன் அல்ல. ஆனால் நாம் என்னத்தை கொடுக்கிறோம், உங்களுடைய நேரங்களை கொடுங்க ஆண்டவருக்கு. பிசி என்று சொல்லாதங்க. இப்படி ஒரு சமுதாயம் நமக்கு வேணுமுங்க, நம்ம சபை கட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஜனங்கள் பெருக வேணும், தேவராட்சியம் பெருகணும், நம்முடைய உள்ளத்தில் அந்த விருப்பம் இருக்கணும். ஏதோ நான் மட்டும் ஆசீர்வாதம் வாழ்ந்தா போதும், ஒரு நாலு பேர் வந்தா போதும் இந்த சபைக்கு அவர்கள் வந்து ஜெபிச்சுட்டு போட்டு நாம் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வோம். யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான், அவனை வெளிச்சத்த கழிவுல நிறைய பேர் இருந்தாங்க, அவன் மட்டும் தான் எரிஞ்சு பிரகாசிக்க விளக்கா இருந்தான். அநேக பேர் அப்படித்தான் விருப்பமா இருக்கிறோம் இந்த நாளில். அப்படி நாம் இருக்கக்கூடாது. எல்லோருமா தேவனுக்காக நாம் எழுந்து பிரகாசிக்கிறவர்களாக செயல்படுகிற கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னா, தேவன் ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவார். ஹல்லேலூயா. இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு விடுதலை தேவன் சபையில் என்றவன் கட்டளையிட்டு இருக்கிறார். நீங்க ஆசீர்வாதத்தை தான் திரும்பி போக போறீங்க. ஆவியால் எல்லாரும் இந்த நிறைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கடந்து போங்க. தேவனால முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. எதுக்கு தடைகள் வரும்போது சத்ருவான கொண்டு போற சோல்வுகள் தோல்விகள் நோய்களை கொண்டு நீ கலக்கம் அடையாத, அவளை எதிர்த்து நின்று நீ அவைகள் எல்லாம் விலக்கி போவாய். ஹல்லேலூயா. பரவி போல் ஆறுகளைப் போல் சந்திர மரங்களைப் போல் நீ ஆசீர்வாதமான தோட்டத்தைப் போல நீ இருப்பாய். ஹல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவர் சொல்றார், ஏற்ற காலத்திலே நான் மழையை பெய்ய பண்ணுவேன். நல்ல பெருமழை. நேற்று சொன்ன காரியம் என்ன தெரியுமா, பெருமழை பெய்யணும். எப்படியான மழை பெய்யணும், பின்மாறி முன்மாறி பெரிய மழையா பெய்யணும் பாருங்க. ஆனா ஏன் சொன்ன தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா, ஞாபகமா இருக்கா, நேற்று பெருமழை பெய்யணும். பெருமழை பெய்தா தான் என்ன செய்யும், பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. பூமியில நமக்கு இருக்கிற, அதாவது வந்து நம்மளோட வாழ்க்கையிலே இருக்கிற ஆசீர்வாதத்துக்காக இருக்கிற தடைகள் நீங்கணும் சொன்னா பெரிய மழை பெய்யணும். முக்கியமான காரியம் நான் சொன்னேன், நான் வாழ்க்கையிலே இருக்கிற முக்கியமான ஆசீர்வாதத்துக்கான தடை என்னன்னு சொன்னா மன்னியாமை. என்ன காரியம், மன்னியாமை, கசப்புகள், வெறுப்புகள். நாம பெரிய பெரிய பாவம் எல்லாம் நாம செய்யறல்ல, அவையெல்லாம் நாம மன்னிச்சுட்டு நாம விட்டுட்டு நாம தேவட்ட வந்திருக்கிறோம். ஆனா இன்னும் சின்ன சின்ன காரியங்கள் இன்னும் கசப்பான வேர்கள் இன்னும் புடுங்கப்படாம அடியோடு இருக்கிறது. பெருமழை பொழியும் போது மாத்திரம் தான் வேரோட கூட புடுங்கப்படும். பெரிய மழை பெய்யணும், மேலோட்டமான மன்னிப்பு, மன்னிச்சு கொள்ளுங்க எல்லாம் முடிப்போம், அப்படி மேலோட்டமான காரியங்கள். ஆனா அடியிலே இருதயத்திலே அந்த காரியங்கள் இருக்க மட்டும் தேவனுடைய முழுமையான ஆசீர்வாதம் நம்முடைய எப்படி நம்முடைய வாழ்க்கையில தங்கும், நம்முடைய குடும்பத்தில் தங்கும். தேவனுக்கு அவனுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு முழுமையாக மன்னியுங்க. மன்னிக்க முடியாத காரியங்கள் கசப்புகள் இருந்தால் அவைகள் பிசாசனுடைய ஆயுதங்களாக இருக்கிறது, அவையில் இருந்து நமக்கு செயல்படுகிறதாக இருக்கிறது. அவைகள் முற்றுமாய் நீக்கப்படும் பொழுது தேவனுடைய முழுமையான ஆசீர்வாதம் வந்து நம்முடைய வாழ்க்கையை நிரப்பும். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நாம் அதை செய்யணும் பாருங்க. நாம செய்ய நமக்கு விருப்பம் இல்லை பாருங்க. இதயத்தில் இருந்து எடுத்து முழுமையான கசப்பான பேர் புடுங்கப்பட வேண்டும். அப்பொழுது தேவன் ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை செழிப்பாயிருக்கும், நம்ம புள்ளிகள் செழிப்பாயிருப்பார். நாம் எதை செய்கிறோம்னா அதை பார்த்து நம்முடைய புள்ளிகள் நாங்கள் செய்ய போறார்கள். நாம் அநேக குடும்பங்களாக நாங்கள் வந்திருக்கிறோம். குடும்பங்களை தேவன் ஆசீர்வதித்து குடும்பங்களை சபையை தேவன் பெருகப்படுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆகவே ஏற்ற காலத்திலே தேவன் மழையை பெய்ய பண்ணுவார். ஆவியின் அருள் மாறி வர, ஆவியின் அருள் மாறி பொழிய வேணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு வந்து நிரப்பினது போல நிரப்பணும் ஆண்டவர். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க ஏசாயா 30 அதிகாரம் ஏசாயா 30 அதிகாரம் 23 வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 30 23
அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். அது கொழுமையும் புஷ்டியுமாய் இருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்திலே மேயும். நிலத்தை உழுகுற எருதுகளும் கழுதை மறிகளும் முரத்தினாலும் தூற்றுக்கூடையினாலும் தூற்றப்பட்டு ருசியுள்ள கப்பிகளை தின்னும்.
ஆசீர்வாதமான காதிசனை, நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். அல்லேலூயா. நிலத்தில் நீ விதைக்கிற விதைக்கு தெரிந்தானே, நீங்கள் செய்கிற காரியங்களுக்கு மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை தான் அறுப்பான். இந்த சத்தியம் வந்து எல்லாருக்கும் சமலானது. இந்த சத்தியத்தை நான் பயப்படுகிற காரியம் இந்த வசனத்துக்கு நான் பயப்படுவேன். மனுஷன் எதை விதைக்கிறானோ அறுப்பான். நாம் விதைக்கக்குள்ள லேசா விதைச்சிட்டு போயிடும் கடன ரெண்டு, அறுக்கக்குள்ள கஷ்டமா இருக்கும் பாருங்க. விதை வந்து உண்டு, அது விளைஞ்சி எத்தனையா மாறும், எத்தனையா மாறும், 100 மடங்கு. ஒரு வித, அப்ப நீ எதை விதைக்கிறாயோ நீ அறுக்கக்குள்ள எத்தனையா இருக்கணும். நீ ஒரு மூடை விதைச்சா 100 மூடை அறுக்கணும். அறுக்கிற கஷ்டம், விதைக்கிற லேசு. ஆகவே நல்லதை நாம் விதைப்போம் பாருங்க, நல்லதை நாம் அறுக்கலாம் தாராளமாக. நல்லதை விதை என்னன்னு சொன்னா அது வளர்ந்து பெருகிடும். நான் விதைக்கிற காரியங்கள் வளர்ந்து வளர்ந்து கடகடன்னு பெருகி விளைஞ்சிரும் பாருங்க. அறுக்கக்குள்ள அது மூட்டை மூட்டை அறுக்க வேண்டியிருக்கும். இந்த வசனத்துக்கு நான் பயப்படணும் பாருங்க. உன் நிலத்தின் விதை, நான் விதைக்கிற விதை, நாம் செய்கிற காரியங்கள், என்னத்தை நாம் விதைக்கிறோம், நாம் என்னத்தை நாம் பேசுகிறோம். நான் நேற்று சொன்ன வார்த்தை என்ன, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்பிக்க வேண்டும். நியாய தீர்ப்பு நாளிலே வந்து பாருங்க, நீங்க ஒன்றை விதைச்சீங்கன்னா 100 மூட்டை வந்து நிற்கும். நீ ஒரு காரியம் செய்யறீங்க 100 மடங்கள் பெருகி வந்து நிற்கும். இதுக்கு நாம் பயப்படுவோம். ஹல்லேலூயா. ஆகவே நாம செய்த காரியங்களுக்கெல்லாம் ஆண்டவர் மன்னிப்பு கேட்டு, அவை கணக்கில் இல்லாதபடி கர்த்தருடைய மன்னிப்பு கேட்டு, அவைகளை மறந்து மன்னித்து அவையிலிருந்து நாம் விடுதலையாகி நாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு செல்லும் பொழுது ஒரு விடுதலையோடு கூட கடந்து செல்லத்தக்கதாக அந்த மன்னிப்பை நாம் பெற்றுக் கொள்வோம். அந்த கணக்கிலிருந்து நாம் நீக்கி போடுவோம். ஆகவே எதை விதைக்கிறோமோ, ஹல்லேலூயா, நல்லதை நாம் விதைப்போம். நாம கொடுக்கிற பணங்கள் மாத்திரம் அல்ல, அவைகள் பெறுகிறது போலதான் நாம செய்கிற காரியம் செயல்கள், நான் பேசுகிற பேச்சுகள், அதை குறித்து நான் கவனமா நாம் இருக்கணும். சும்மா அறியா தெரியாத காரியம் சும்மா அனுப்ப கூடாது பாருங்க. தெரியாத காரியம் தெரியாத பேச வாய முடிக்கிறது நல்லது. நான் தெரியாதன்னா பேசக்கூடாது. நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்றேன்னு சொன்னா, உங்களுடைய நன்மைக்காக சொல்றேன், உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நான் சொல்லுகிறேன். நமக்கு நம்முடைய பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்காக நான் சொல்லுகிறேன். அவைகள் நமக்கு தேவன் நீதி உள்ளவர், உங்களை நேசிக்கிறபடியால் சொல்லுகிறார். அவர் நமக்கு வேண்டாம். நாம் நல்லதை நாம் அறுப்போம். ஹல்லேலூயா. நன்மையாக நாம் பேசுவோம். ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுவோம். ஆரோக்கியமான வார்த்தைகளை நாம் பேசுவோம். தீர்க்கமான வார்த்தைகளை நாம் பேசுவோம். அவைகள் நல்ல பலனை கொடுத்து நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வாதமாக வைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஏற்ற காலம் இந்த காலம் தான். ஆகாய திருக்கதரிசி புத்தகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, முதலாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆகாய திருக்கதரிசி புத்தகத்தில் முதலாம் அதிகாரத்தில், முதலாம் அதிகாரம் 2 வசனத்திலிருந்து 10 வசனம் மட்டும்,
ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் ஆகா என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சுப்பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து
பாருங்கள். என்ன சொல்லுறாங்க இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சிறையில இஸ்ரவேல் ஜனங்கள் எழுவர் சிறையிருப்புக்கு பின்பாக திரும்பி தேசத்துக்கு வந்து செருபாபேலுடைய தலைமையில வந்து ஆலயத்தை கட்டத்துறாங்க. சந்தோஷமா வந்தாங்க பாருங்க, சந்தோஷமா வந்தாங்க. ஆரம்பம் வந்த மாதிரி தான் இருந்தது. வந்தாங்க, நாங்க அடிவப்பட்டோம், நாங்க கஷ்டப்பட்டோம், நாங்க வேதனைப்பட்டோம், நாங்க துன்பப்பட்டோம், கத்திரங்க திரும்பமாய் கொண்டு வந்தான் சொல்லி கடவுள் ஆலயத்தை கட்ட வழிக்கிட்டார். ஆனால் என்ன தெரியும் நடந்த விஷயம், எல்லாரும் விட்டுட்டு தங்களை சொந்த வீட கட்ட வழிக்கிட்டாங்க. இப்ப டைம் இல்ல, கொஞ்ச நாள் பார்த்தாங்க, சந்தோஷம் வந்தாங்க. முதலாவது 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 நேற்று சொன்ன காரியம் நான் உங்களுக்கு சொல்றேன். முதலாவது ஏற்ற காலம், கர்த்தருடைய சபையை கட்டுறதுக்கு ஏற்ற காலம் இதுதான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ராஜ்யம் வருவது காலம் இந்த காலம், இது கடைசி காலம், இதுதான் காலம், இனி ஒரு காலம் இல்லை. ஒருவேளை இந்த சந்ததி தான் கடைசி சந்ததியோ தெரியாமல் செல்கிறார்கள் ஊழியக்காரர்கள். அப்படியாக நாம் பார்க்கும் பொழுது நாம இது ஏற்ற காலம், இதுதான் ஏற்ற காலம். அண்டைய ஜனங்கள் அந்த ஜனங்கள் சொன்னது போல நாம் சொல்லக்கூடாது. எத்தனை பேர் வந்து நமக்கு ஊழியத்துக்காக நாம் ஒப்புக் கொடுக்கிறோம் சபையில? எவ்வளவு வேலைகள் இந்த சபையில் இருக்கிறது, எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. ஊழியக்காரர் எவ்வளவு தூரம் பாருங்க, எனக்கு அவர் எவ்வளவு காலம் ஓடுவார், வேன் ஓடுவார், கேளுக்கு போகணும், அங்க ஏற்றி கொண்டு வரணும், திரும்ப வீட்டு கொண்டு போகணும், எல்லாம் ஏற்றி பிள்ளைகளை பார்க்க வீடுவாங்க, எவ்வளவு காரியங்கள் இருக்கு. அப்ப நாம ஒரு எவ்வளவு பேர் நாம சபையில் இருக்கிறோம், ஒரு சப்போர்ட், எவ்வளவு சப்போர்ட் கொடுக்கிறோம், கட்டாயம் வேணுமா இருக்கு. நான் ஒரு சபையில நான் அங்க நடத்துறபடி நான் சொல்லுறேன் பாருங்க, ஊழியக்காரருக்கு கட்டாயம் நான் கை கொடுக்கணும். ஒரு லைசன் எடுத்து, ஒரு கார் எடுத்து, அல்லது ஏதாவது ஒரு வழியை நான் பண்ணி அதுக்கு நாம அந்த ஊழியத்துக்கு நான் சப்போர்ட் கொடுக்கணும். அங்க இருக்க சபையும் கட்டப்பட்டு எழுப்பப்படணும், கீழே இருக்கிற சபையும் ஜனங்கள் வரணும், கட்டப்பட்டு எழுப்பணும். அங்க போய் நாம ஆத்மங்கள் சந்திச்சதுக்காக செய்யணும். யாராவது போய் பாச கேட்கறீங்களா? நாம எல்லாத்துக்கும் ஆசிர்வாதத்துக்காக நாம தெய்வம் அடிச்சு நாம கேட்கிறோம். அந்த பாசம் நான் பாரன், நான் உங்களோட செய்கிறேன், இதை நான் செய்கிறேன், நான் பாரன் என்று சொல்லி எத்தனை பேர் நாம கேட்கிறோம். ஆவிக்குரிய காரியங்களை நாம் முன்னுக்கு வந்து எந்த கதை நாம கதைக்கிறோம். உலகத்து காரியங்கள் எங்களோட பேச்சுக்கள் எல்லாம் கூடுதலா எத்தனை வீதம், 75 வீதமா உலகத்து காரியங்களா தான் இருக்கிறது. இதை நீங்க செய்யும் பொழுது ஏற்ற காலத்திலே உங்க வீடுகளில் மழையை பெய்ய பண்ணுவார். ஹல்லேலூயா. முன்மாறி பின்மாறியால நிரப்புவார் ஆண்டவர். இதை சொல்லுற காரியம் அதுதானுங்க. வாங்க சேர்ந்து கட்டுவோம், வாருங்கள். கர்த்தருடைய காலத்தை ஏற்ற கால இன்னும் வரவில்லை. 10 வசனம் என்ன சொல்லுகிறது?
உங்கள் மேல் இருக்கிற வானம் பனிய பெய்யாமலும் பூமி பலனை கொடாமலும் போயிட்டு.
அப்ப ஏற்ற காலம் இன்னும் வரல. கர்த்தருடைய சபை காரியங்கள் அப்படியே மிஞ்சி போய் கிடக்கிறது, எல்லாம் பெண்டிங்ல இருக்கிறது. அநேக ஊழியங்கள் பெண்டிங்ல இருக்கு, சரியா நிறைவேற்ற வேண்டிய காரியம் அநேகம் இருக்கிறது. தேவ ராஜ்யத்துக்காக வேண்டி செய்ய வேண்டிய காரியம் அநேகம் பெண்டிங்ல இருக்கிறது, இன்னும் நிலுவையில் அங்க நிக்கிறது. ஆனால் தேவன் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், எங்களை மேல் மழையை பெய்ய வேண்டும். ஆனா மழை வானம் பெய்யதில்லை, அளவட்டு கிடக்கு. ஏன் ஆண்டவர், ஏன் ஆண்டவர் என்று கேட்கிறோம். நாம நம்முடைய தேவன் பட்சவாதம் அற்ற தேவன், அவர் மாறாதவர், அவர் பொய் சொல்லாதவர், அவர் நியாயாதிபதியா இருக்கிறவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் ஏற்ற காலத்தை மைய பண்ணுவார், மைய மழையை பெய்ய பண்ணுவார், அவர் ஆசீர்வாதி தருவார் என்பதை நிச்சயம் நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஆனா நடக்குது இல்ல. எங்க பிழை நடக்குது, எங்க ரோங் இருக்குதுன்னு தெரியுமா? பிழை எங்க தெரியுமா? என்ன ஆசீர்வாதத்துக்கு தடையான ஒரே ஒரு ஆள் நான் தான். எனக்கு என்ன விருப்பம் தெரியுமா? ஆண்டர் வச்சிருக்க முழுமையாக ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். எங்க ஹோம இல்லையோ, தேவன் அதுக்காக நமக்காக வேண்டிய சிலுவையில தன் ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி மறித்து அவர் அடக்கம் பண்ண உயிரோழந்து ஜீவிக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம மத்தியில் அவர் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், தேவனா இருக்கிறார். ஆனால் அவருடைய முழுமையான ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது காரணம் என்ன? நாமே அதை நாம் தடை பண்ணி வைத்திருக்க வேண்டும். முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. கர்த்தர் சிலுவையிலே நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் சம்பாதித்து வைத்திருக்கபடியால ஆண்டவர் தரத்துக்கு ஆயத்தமா இருக்கிறார். ஆனால் தடை பண்ணுகிற காரியம் என்ன? ஏன் இன்னும் அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள, ஏன் ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரவில்லை? அதுக்கு நான் தான் காரணம். ஆராய்ந்து நாம் பார்க்கணும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் என்னை ஆராய்ந்து பாருமோ ஆண்டவருடைய தாவீதுராஜா கேட்டது போல நாமளும் கேட்டு அறிய வேண்டும். அவைகள் எல்லாம் கேட்டு அறிந்து சோதித்து பார்த்து நீங்கும் பொழுதும் தேவன் இன்னும் நிரப்புவார், இன்னும் ஆசீர்வதிப்பார், இன்னும் நம்மளை பெருகப்படுவார், இன்னும் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஏத்த காலம் தேவன் மழையை பெய்யும் பண்ணும்படியாக நாங்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். நாம் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார்கள். ஹல்லேலூயா. சரி, அடுத்து எடுத்துக்கொள்ளுங்க. 1 பேதுரு 5:6 1 பேதுரு 5:6
ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள்.
என்னவாம்?
ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள்.
அவர் உங்களை விசாரிக்கிறவளையே கவலையெல்லாம் உங்கள் மேல் வைத்து விடுங்கள். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் நீங்கள் அடங்கியிருங்கள். தேவன் ஏற்ற காலத்தில் நம்மளை உயர்த்துவார். அதை யாரும் தடை செய்ய முடியாது. என்னுடைய வாழ்க்கையில நான் கண்ட சாட்சி அதான். தேவன் ஒரு மனிதனை உயர்த்த விரும்பினால் யாரும் அதை தடை செய்ய முடியாது. ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்துவார், மகிமைப்படுத்துவார், உங்களை கனப்படுத்துவார். தேவன் செய்வார், அதை நிச்சயமாக செய்வார். நமக்கு உயர்ச்சி வேணும், நமக்கு கனம் வேணும், நமக்கு வாழ்க்கை வேணும், நமக்கு ஆசீர்வாதம் வேணும் என்று விரும்புகிறோம். ஆனால் நாம செய்யறதில்லை. அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறது இல்லை. இதுதான் கண்டிஷன். பாருங்க என்ன, உங்களுக்கு உயர்ச்சி வேணுமா, உங்களுக்கு கனம் வேணுமா? ஏற்ற காலத்திலே என்ன செய்யணும், அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்க வேண்டும். தனியும் வரக்குள்ள தேவன் வெளியே கொண்டு வருவார். தேவன் என்ன உங்களை சும்மா அழைக்கல, இந்த இடத்துல கொண்டு நீங்க சும்மா வந்து இருக்கல. தேவன் உங்களை ரச்சித்து இருக்கிறார், உங்கள் ஆத்மாவை மீட்டு இருக்கிறார், அதுக்காக ரத்தம் சிந்திருக்கிறார், சிறையம் கொடுத்திருக்கார், எவ்வளவு பாடுபட்டு இருக்கார், அவளை விசுவாசித்து இருக்கிறீங்க, அவளை நம்பி நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. இந்த இடத்துல தேவனோட பேசுவாங்க, நீங்க வந்திருக்கீங்க, அவர் உயர்த்தவனும் நீங்க வந்திருக்கீங்க. ஆனா அவருடைய பலத்த கரத்துக்கு நாம் அடங்கி இருக்கணும், அவருடைய வார்த்தைகளை கேட்டு நாம் அடங்கி இருக்க வேண்டும். நமக்கு என்ன வேணும் என்று சொன்னா, உடனடியான ஆசீர்வாதம் வேண்டும். எல்லாம் ரெடிமேட், எல்லாம் குயிக் குயிக்கா நமக்கு நடக்கணும். உலகத்தில் ஒருவேளை அது சரியாக இருக்கலாம், ஆனா தேவனுடைய பிரின்சிபல் அது சரியில்லை. தேவன் ஒரு காலம் வைத்திருக்கிறார். உலகத்தில் வாழ்க்கையிலே நாம போற இடங்களிலே கட்டுரையிலே எங்கேயாவது நாம காசை கீசை கொடுத்து அங்கேயாவது இங்கே எப்படி நான் உயர்ச்சியிலே நாம் தேடிக்கொண்டு முன்னுக்கு முன்னுக்கு வந்துடலாம் பாருங்க. ஆனா தேவனுடைய இதுல சரி வராது. அப்படி அப்படி நீ உன்னைத்தானே நீ உயர்த்துகிறார். தன்னைத்தான் உயர்த்துகிறவர். தேவன் உயர்த்தினா உயர்த்தினார், அவர் கனப்படுத்துவார். தீமத்தில் ரெண்டு தீமத்தில் எழுதப்பட்டிருக்க, பெரிய வீட்டிலே மண்ணும் மரமும் பொண்ணும் வள்ளியுமான அநேக பாத்திரங்கள் உண்டு. அது சிலது கனத்துக்கு, சிலது கனவீனத்துக்கு உரியவர்கள், கனவீனத்துக்கு உரியவைகள். அப்ப ஒரு ஒரு கனவீனமாகவும் கனவீனம் இல்லதாகவும் தேவனுடைய வீட்டிலே அங்கே அநேக பாத்திரங்கள் இருக்கிறது. நாமெல்லாம் வெசல்ஸ் ஆக இருக்கிறோம், வெசல்ஸ். ஆனா எப்ப அவன் கனத்துக்குரிய பாத்திரமாக மாறுவான்? ஒருவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டால், ஒருவன் தன்னை சுத்திகரித்து, நீ மரமா இருக்கலாம், மண்ணா இருக்கலாம், பொண்ணா இருக்கலாம், அதை பெரிய நேவர் மைண்ட். நீ என்னை சுத்திகரித்துக் கொண்டால் நீ கனமுள்ளவனா இருப்பாய், நீ பொண்ணா இருந்தாலும் கனமுள்ளவனா இருப்பாய், நீ மரமா இருந்தாலும் கனமுள்ளவனா இருப்பாய், நீ வள்ளி பாத்திரமா இருந்தாலும் கனமுள்ளவனா வர, எப்ப நீ கனமுள்ளவனாய் மாறுவாய்? உன்னுடைய கனம் எப்ப வரும் தெரியுமா? உங்களுடைய கனம் உங்களுக்கு வரும் தெரியுமா? நீங்க உங்களை சுத்திகரித்துக் கொள்ளும் போது, ஹல்லேலூயா, தேவனுக்கு பிரியமாக மாற்றிக் கொள்ளும் அந்த ஏற்ற காலம் வரும் பொழுது தேவன் கனமுள்ளவரா மாற்றுவார். ஹல்லேலூயா, உங்களை கனப்படுத்தி ஆவார், தேவன் உயர்த்தி ஆவார். எவ்வளவு அதிகமாக கொடுக்கப்படுகிறதோ அதிகமாய் கேட்கப்படும். நமக்கு அதிகமாய் கொடுக்கணும் விருப்பம் இருக்கு பாருங்க, ஆனா அதிகமாய் தரணும் கொடுப்பீங்களா? சந்தா கொடுப்பீங்களா? திரும்ப அநேக தேவன் நம்பி கொடுத்திருக்கிறார், ஆனா திருப்பி திருப்பி கொடுக்கல. ஆண்டவர் கேட்பார், அதுக்கு ஆயத்தமா இருந்தால் தேவன் தருவார். அவசரப்பட்டு அவசரப்பட்டு நாம காரியங்களை தேவனுக்கு முந்தி அடங்கி இருக்க விருப்பம் இல்லாம காரியங்களை பெற்று பெற்றுட்டு கொடுக்க முடியாம இருந்தால் தேவன் கணக்கு கேட்பார். பாருங்க, அவர் கொடுக்க முடியாம இருந்தால் அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கெடுத்து போடுமோ இல்லையோ? தேவன் ஏற்ற காலத்தில் நீ உயர்த்தும்படி நீ காத்திருந்தால் தேவன் அதிகமாய் நீ தருவார். ஹல்லேலூயா. உன்னுடைய தந்தத்துக்கு நீ சரியாக கணக்கு கொடுக்கும் பொழுது அது பத்து தந்த அஞ்சு உள்ளவனுக்கு திருப்பி அஞ்சு கொடுத்து, நீ பத்து கொடுத்து, இருபது கொடுத்து, முப்பது கொடுத்து, கூட்டி கூட்டி கொடுத்து கொண்டே போவார். திருப்பி கொடுக்க 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 என்ன செய்வார்? இன்னும் கொடுத்து கொண்டே போவார். அதிகமா நமக்கு தேவை நாம எதிர்பார்க்கிறோம், அதிகமா நம்ம கொடுக்க ஆயத்தமா இருக்கிறோமா? அதுக்கு நாம நம்மளோட கெப்பாசிட்டி இருக்கா, ரெடியா இருக்கோமா? எல்லா காரியமும் நாம செய்ய வேணும். உடனே நாம் கேள்வி கேட்டுறோம், சினிமா பார்க்கலாமா பார்க்க கூடாதா? இதுதான் இப்ப பெரிய பிரச்சனை எல்லாருக்கும். வேதம் சொல்றது பார்க்க கூடாது. பெங்காலி இருக்கு, அவர் சங்கீத புத்தகம் முதலாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க.
இரவும் பகலும் அவன் நீக்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலகுதாதிருக்கிற மரத்தை போல் இருப்பான்.
அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், எல்லாம் செய்யவனும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கிறதில்ல. என்ன காரியம்? ஏன் இவனெல்லாம் நாம் கதைக்க கூடாது? இதெல்லாம் கடினமான உபதேசம் சொல்லிட்டு போயிருவாங்க. அந்த இயேசு விட்டு போன மாதிரி சினிமா பாக்குறோம். சினிமா நடிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, அங்க என்னத்தை காட்டுகிறார்கள்? அது வந்து துன்மார்களுடைய ஆலோசனை, அது பாவிகளுடைய வழி, அது பரியாசக்கார உட்கார் இடம், அதுதான் சினிமா. அப்படின்னா நீங்க பாருங்க, வேதம் சொல்லுகிறது அந்த இடத்துல நான் இருக்கக்கூடாது. என்னது? அது பாவிகளுடைய வழி. அந்த வழியில தான் நாம பார்த்துட்டு அதை பார்த்துட்டு அதன்படி நாம செய்ய நாம வழியை நாம திருத்திக் கொள்ளலாமா? அது பாவிகளுடைய வழி, அது பரியாசகர் உட்கார் இடம், அது துன்மார்கள் ஆலோசனை. அங்க சொல்லப்படுகிற ஆலோசனை எல்லாம் துன்மார்களுடைய ஆலோசனை, அது பரிசுத்தவான்கள் சொல்லுகிற ஆலோசனையா சொல்றாங்க. நீங்க அவைகளை நீங்கள் செய்தால், அவைகளை நாம செய்தால், நான் வேதத்தில் நான் தெரியாம இருக்க முடியாது. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை நாம் கேட்க மாட்டார். மிச்சம் உங்களை பொறுத்து கிறிஸ்துமஸ் வருகிறது, வைன் குடிக்கலாமா குடிக்கக்கூடாது? நான் தேசத்தில் வாழ்கிறோம், இதெல்லாம் பெரிய பிரச்சனை. இப்ப சபைகளில் அவன் செஃப் தந்துட்டான், கொஞ்சம் ஒன்றும் செய்யலாது. திராட்சை ரசம் என்ன செய்யும்? பரியாசம் செய்யும். அதனால மயங்குறவன் ஒருவனும் ஞானவான் அல்ல வேதம் சொல்லுது. வேமுவேலே திராட்சை ரசம் ராஜாக்களுக்கு தகுதி அல்ல, அவ்வளவுதான். மிச்சம்னா நீங்க பாத்துக்கோ. நாம ஞானவான்களுங்க, நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அவங்க சின்ன சின்ன காரியங்களை வச்சுட்டு நாம சேர்த்துக்குவாரு. எனக்கு ஜெயிச்சு போனா இதுல கடிகம் அவங்க போனா அப்படின்னு சொல்லலாம், அவங்க சொன்னா படம் பார்க்க போனான்னு சொல்றாங்க, அவங்க போனா வாங்கி குடிக்கணும்னு சொல்லலாம். இதுல வச்சுக்கொண்டே நான் ஜெயிச்சுட்டு வாரல பாருங்க, எவ்வளவு ஆசை. இதெல்லாம் சின்ன சின்ன காரியங்கள், இதெல்லாம் ஒரு சிறுபிள்ளைத்தனமான பேச்சுக்கள். நாங்க யாரு? நாங்க நாடு அழைக்கப்பட்ட விசேஷித்தமான ஜனங்கள், விசேஷித்த ஆவியை பெற்றவர்கள். ஹல்லேலூயா. ஆகவே நாம என்ன செய்யணும் சொன்னா, ஏற்ற காலத்திலே நாம் உயர்த்தும்படி நாம
இந்த
வசனம் மிக முக்கியம். இதை நான் அடிக்கடி நான் வாசிக்கிறேன், அடிக்கடி நான் பிரசங்கம் பண்ணுறேன், இதை நான் கை கொள்றதுக்கு நான் ட்ரை பண்றேன், நீங்களும் அதை கை கொள்ளணும். திரளான சாட்சிகள் முன்னுக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, எப்ரேயர் 11 விசுவாச வீடுகள் பட்டியல் இருக்காங்க பாருங்க. அந்த இடத்துல ஆபிரகாம் தான் மீனா நாள் இருக்காரு, அதுக்குள்ள இருக்கிறார் பாருங்க. அந்த இடத்துல இருந்து சொல்லுகிறார், அவர்கள் வந்து அவர்கள் தேவன் சொன்ன ஆசீர்வாதம் தூரத்திலே கண்டு அதை விசுவாசித்து நம்பி மரித்தார்கள். விசுவாசத்தோட மரித்தார்கள் எழுதப்பட்டிருக்கு. தூரத்திலே கண்டு அவங்க கண்ணால காணல, அவங்க தேவன் சொல்லிட்டாருன்னு சொல்லி ஒரே ஒரு சொல்லுத்தான் தேவன் சொன்னாரு, அதை அப்படியே விசுவாசித்தாங்க, அதை அப்படியே நம்புனாங்க, அதன்படி அப்படியே நடந்தாங்க, அப்படியே பரதேசிகளை போல வாழ்ந்து அப்படியே மறிச்சாங்க பாருங்க. ஆனா இன்றைக்கு அங்கதான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாமளும் அப்படித்தானுங்க. அந்த விசுவாசம் நாம் தூரத்திலே பரலோகத்தை நாம் பாக்குறோம், தூரத்திலே இயேசு வருகிறார்னு பாக்குறோம், இதோ மேகங்களோடு கூட வருகிறார்னு நாங்க பாக்குறோம். தூரத்திலே அதை கண்டு நாம் விசுவாசித்து இருக்கிறோமா இல்லையா? இந்த விசுவாசத்தை நான் வச்சிருக்கோம். அவர் வர மட்டும் அந்த விசுவாசி தொடக்கிறவர் முடிக்கிறவர் அங்கே நிக்கிறார் பாருங்க, அவர் வந்து கொண்டிருக்கார். அது மட்டும் நாம் அங்கு நாம் அது மட்டும் நாம் போயே ஆக வேண்டும். இந்த தூரத்தில் தூரத்தில் நம்முடைய விசுவாச பாரு தூரத்தில் இருக்கிறது. அவர் நாம் எப்படி பார்த்தானோ அதே போல நான் மேலே நான் பார்க்க வேண்டும். இதே பார்க்க முடியாதபடி என்ன நடக்குது என்று சொன்னா, இந்த உலகத்தினுடைய காரியங்கள் நம்முடைய கண்களை அங்கால பக்கம் இங்கால பக்கம் நம்மளை திருப்புகிறபடியால நாம் அந்த தூரத்திலே நாம் அதை அந்த ஆண்டருடைய ஆசீர்வாதத்தை நாம் காண முடியாதபடி இருக்கிறோம். அந்த விசுவாச ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கிறோம். ஆபிரகாம் அப்படி தூரத்திலே பார்த்து அதை கண்டு நம்பித்தான் அந்த விசுவாச வீரர்கள் மரித்திருக்கிறாங்க. அதனால அவங்களுடைய ஜெபங்களாலும் அவங்களுடைய ஊழியங்களாலதான் இன்றைக்கு சபையர் வளர்ந்திருக்கிறது, ராஜ்யங்கள் பெருகியிருக்கிறது. ஹல்லேலூயா. ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் அவர்கள். அதான் இத்தனை மிகவும் போன தெல்லான சாட்சிகள் நமக்கு அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இப்போ தற்காலத்தில் கூட இத்தனை மிகவும் போன தெல்லான சாட்சிகளை நாம் பார்க்கிறோம். இப்ப நாம என்ன செய்யறோம்? ஓட்டம் என்ன செய்யறோம்? நல்ல போராட்டத்தை போராடினா ஓட்டத்தை நான் முடித்தேன்னு சொல்லி சொன்னார். பவுல் ஓடினது போல நாம என்ன செய்யறோம்? எல்லாம் ஓடிக்கொண்டு இருக்கோம். நேற்று சொன்ன காரியம், நான் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நம்மளை என்ன நடக்கிறோம்? நாம ஸ்பீடா ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நம்ம தோல்ல வந்து ஒருத்தர் கையப்பட அப்படி இருக்கும். ஸ்பீடா ஓடிக்கொண்டிருக்கோம், தோல்ல கையப்பட நடக்கும். ஸ்பீட் குறையுமா இல்லையா? இங்கில பக்கம் தோல்ல கைப்பட்டா, இங்கால வந்து கேர்ள் ஃபிரண்ட் கைய போடுற தோல்ல ஒரு பக்கம் போடுற, இங்கால வந்து பாய் ஃபிரண்ட் தோல்ல கைய போடுறது, இல்லாட்டிஞ்சால வந்து காசு பண ஆசை ஒரு பக்கம், இச்சைகள் ஒரு பக்கம், இப்படி வந்து எல்லாம் வந்து நம்ம தோல்ல கைய போட்டு அங்க ஓடுறது ஓடையலாது, ஓட்ட செலவாயிடும். எந்த அளவுக்கு நீங்க பாரத்தை கூட்டு நீங்க சுமைய தூக்கி தூக்கி போடுறீங்களோ அந்த அளவுக்கு விசுவாச ஓட்டம் செலவாகும். விசுவாச ஓட்டம் செலவாக்காதே, ஸ்பீட் ஆகு. அல்லேலூயா. தள்ளிவிட்டு, உதறி தள்ளிவிட்டு, அவைகளை வந்து இஞ்சல பக்கம் தள்ளிவிடு, இஞ்சல பக்கம் தள்ளிவிடு, தள்ளிவிட்டு போட்டு ஓட்டத்தை ஓடி முடிஞ்சிட்டு முடிச்சிடணும். பவுல் சொன்னது போல அந்த கடைசி நாள்ல நாம் எத்தனை பேர் அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க முடிஞ்சது? விசுவாசத்தோட கணம் செல்ல முடியும். ஆண்டவர் வருகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய மரணம் எப்படி நமக்கு தெரியாது, ஆனா நம்பிக்கையோடு நாம் வாழுகிறோம். இன்றைக்கு மறிக்க நாங்க ரெடியா இருக்கிறோம். எப்ப வரைக்கும் நாம் தெரியாது, எப்ப மறிச்சாலும் அந்த டைம்ல நான் விசுவாசத்தோட கத்தரோடு செல்லாமா இல்லையா? இதுதான் நம்பிக்கையான வாழ்க்கை. ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை நமக்கு திறம்பெற வாசலையும் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நான் வைத்திருக்கும் பொழுது இவைகள் எல்லாம் நான் மறந்தவர்களாக நான் வாழக்கூடாது. ஹலலுயா. அனைவரும் நம்பிக்கையோட விசுவாசத்தோடு நாம் இருக்கு. இந்த நம்பிக்கை விசுவாசம் நம்மளை ஒருபோதும் மட்டுப்படுத்தாது. ஹலலுயா. உன்னுடைய நம்பிக்கை, உங்களுடைய விசுவாசம், என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய விசுவாசம் ஒருபோதும் நம்மளை மட்டுப்படுத்தாது. ஒருவேளை பரியாசக்காரர் சொல்லலாம், இதெல்லாம் அப்படி இருக்குது, அந்த நாள் இருந்து இந்த நாள் மட்டும் பேதர் எழுதியிருக்கிறபடி எல்லாம் அப்படி இருக்கிறது, ஏசு இந்த நாள் வரப்போற மாதிரி இல்ல, இவங்கெல்லாம் சும்மா கதை கட்டி கொண்டிருக்கான்னு சொல்லி பரியாசக்காரர் சொல்லி போட்டு போகலாம். அவங்க சொன்ன சொல்லி போட்டு போட்டும். ஆனா நான் நீங்கள் நம்பி இருக்கிறதோ உண்மை உள்ளவர், நீதி உள்ளவர். ஹலலுயா. ஏற்ற காலத்திலே அவரே மழையை பெய்ய பண்ணி ஆவார். ஹலலுயா. ஏற்ற காலத்திலே இயேசு திரும்பமாய் வருவார். தூரத்திலே நாம் அதை கண்டு ஆபிரகாமை போல அதை விசுவாசித்து அந்த ஓட்டத்தை நான் ஓடி முடிக்கணும். உலகம் கரைப்பட்டதா இருக்கிறது, உலகம் யாரை விழுங்கலாம் என்று சொல்லி எல்லா வகையிலும் நாம் இழுக்கிறதா இருக்கிறது. எப்படியாவது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் ஆசீர்வாதத்தை பெற்று நடந்து செல்வோம் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் பொறுமையோடு நாம் ஓடக்கடவும். என்னென்று நாம் ஓடக்கடவும்? பொறுமையோடு நாம் ஓடக்கடவும். இதுக்கு மிகவும் மிகவும் பொறுமை வேணும். அநேக காரியங்களை நாம் பொறுத்து கொள்ளத்தான் வேணும். அநேக காரியங்கள் நாம் சகித்துக் கொள்ளத்தான் வேணும். அநேக காரியங்கள் நாம் தாங்கிக் கொள்ளத்தான் வேணும். எல்லாரும் பேசுற பேச்சு காதல போடக்கூடாது. அப்படி போட்டா வேற நீதிமன்றம் என்ன சொல்றது? மூடம் பேசுறதை நாம் கேட்கத்தான் வேணும். அப்படி அல்லாதபடி ஏற்ற காலத்திலே தேவன் நம்ம உயர்த்தும்படிக்காக, நம்முடைய ஓட்டத்தை நாம் மூடி முடிக்கும்படியாக தேவன் நமக்காக வைத்திருக்கிற அந்த பெரிய ஆசீர்வாதத்தை நான் சொந்த உயர்த்திக் கொள்ளத்தான் வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவார். ஹல்லேலூயா. தேவையில்லாத தேவன் சந்திப்பார். விசுவாசமா இருங்க. ஆமீன். பிள்ளைகளை குறித்து நீ கவலைப்படாதங்க. பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பிள்ளைகளை உயர்த்துவார். வேலை இல்லைன்னு கவலைப்படாது. வேலையை தேவன் தருவார். அந்த நாளில் கடன் பிரச்சனை கவலைப்படாது. தேவன் கடனை நீக்குவார். கத்தருக்கு கொடுங்க. கடன் நீக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? கத்தருக்கு கொடுக்கிறது. எப்ரேயர் 6 அதிகாரம் நமக்கு சொல்ற என்ன காரியம் சொன்னா, எப்ரேயர் 6 அதிகாரம் முதலாம் வசனம்,
ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். ஸ்தானங்களுக்கெடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மறித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவர்களாகிய அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். ஏனெனில் ஒருதரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம இவை ருசி பார்த்தும் பரிசுத்தாவிய பெற்றும் தேவன்ற நல்வார்த்தைகளையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம்.
அப்படியெனில் தன்மையை அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிர்களுக்கே ஆய்வு நிலமான ஆசீர்வாதம் பெறும். முட்செடிகளை முட்பூண்டுகளை முளைக்க நிலமோ தவறாயும் சவிக்கப்படாமல் இருக்கிறது. தேவன் ஆசீர்வாதமான மழை அப்பொழுது பெய்யும் பொழுது தேவன் நமக்கு தரும்பொழுது ஆசீர்வாதத்தை நாம் தரும்பொழுது நாம் என்னத்தை திருப்பி ப்ரொடியூஸ் பண்ணுகிறோம்? என்னத்தை நாம் திரும்ப கொடுக்கிறோம்? அப்படியான நிலமாக நாம் இருக்கிறோமா? நல்ல நிலமாக நாம் இருக்கிறோமா? ஏற்ற காலத்தில் தேவன் மழையை பெய்யும் பொழுது நம்ம நிலம் எப்படி இருக்கிறது? நான் எல்லாத்தையும் வாங்கி குடிச்சிட்டு எல்லா ஆசீர்வாதையும் நான் பெற்றுட்டு நம்ம ரியாக்ஷன் எப்படி இருக்கிறது? தேவன் அதை எதிர்பார்க்கிறார். கத்திரத்தை எதிர்பார்க்கிறார். என்ன பாருங்க, நாம அடிப்படையான உபதேசத்திலே நம்ம நல்ல வசனங்களை கேட்டு நான் வளர விருப்பம் இல்லை. ஆசீர்வாதமான சத்தியங்களை இங்கெல்லாம் பிரசங்கி போற வசனம் எல்லாம் இதால கேட்டு இதால விட்டுட்டு போறது அவள் இப்படி நடக்க விருப்பம் இல்லை. இதை எழுதி வைக்கிறதில்ல, அடிப்படையிலே நிற்கிறது. அவர் பிரச்சனை வரும்பொழுது என்ன காலி இருக்கிறது? பிரச்சனை வரும்பொழுது இயேசு எனக்கு செய்யல, இயேசு என்னை கைவிட, ஏன்னா எந்த ஜபத்தை கேட்கல. இயேசு எல்லாம் நடந்து போட்டு எல்லா விருப்பப்படி நடந்து போட்டு கடைசி நேரத்தில் இயேசுவே இயேசுவே கூப்பிடுறது ஒன்று நடக்கலன்னு சொன்னேன். இயேசு எனக்கு உதவி செய்யல, இயேசு நோயை குணமாக்கல, இயேசு எனக்கு ஒன்று அற்புதம் செய்யல, ஆகவே இயேசு வேணாம். ரெண்டு மெல்ல மெல்ல பின்மா இருக்கா போயிடுறது. அடிப்படையிலேயே நிக்கிறது. கொஞ்சம் வளரணும். வசனத்துல வார்த்தையில பைபிள கொஞ்சம் வாசிக்கணும், ஜபத்துல கொஞ்சம் பெருகணும், விசுவாசத்துல கொஞ்சம் வளரணும். அப்பதான் பிரச்சனை வரும்போது நின்று பிடிப்பீங்க நீங்க. இல்லாட்டி காத்து கழிவட்டு போயிரு, சாத்தான் கொண்டு போயிடுவான். அவன் எப்படியாக பின்மாற்றுமா போகலாம், எப்படி ஜனங்களை பின்மாற்றத்துக்கு கொண்டு வரலாம், எப்படி உலகத்துக்குள்ள பின்மாற்றமா கொண்டு வரலாம் என்று சொல்லி அவன் மிகவும் தந்திரம் உள்ளவன. அவனுடைய தந்திரங்கள் நம்ம அறியாத அல்லவே. அதுக்கு நீங்கள் நான் அழைக்கப்படல. பின்மாற்க இவ்வளவு பாடுபட்டு தேவன் சித்தரித்து பின்மாற்க போறதுக்கா? இவ்வளவு ரத்தம் சிந்தி பாடுபட்டு நம்ம தேவன் தச்சித்துக் கொண்டது அவரை விட்டுட்டு போறதுக்கா? அவருக்கு என்ன அநியாயத்தை நீங்க கண்டீங்க? இயேசு விட்டு அவர் உங்களுக்கு என்ன அநியாயம் செய்திருக்கிறாரு? நம்முடைய ஆண்டவர் உங்களுக்கு என்ன அநியாயம் செய்திருக்கிறாரு? என்ன தீமை செய்திருக்கிறார் உங்களுக்கு? தீமைக்கு காரணம் அவர் அல்ல, பிரச்சனைக்கு காரணம் அவர் அல்ல, நாம தான் காரணம். நாம இந்த வசனத்துல வளராதபடியால, வார்த்தையில வளராதபடியால, நம்முடைய அஸ்திவாரம் கண்மலையின் மேல் கூடப்படியாது, மணல்ல போட்டிருக்கிறோம். மூளை உபதேச வசங்களும் அப்படியே நிற்கிறது. அப்படி அல்ல, நான் வளர்ந்த சாவியா இருக்கணும். அல்லேலூயா. நம்மளுடைய செய்தியில கேட்கும் போது இங்க நல்ல பவர்ஃபுல்லான செய்திகள் இருக்கு அப்பா, நல்ல வசனங்கள் நீங்க பேசுங்க பண்ணது எல்லாம் இருக்கிறது. காத்து அடிக்கும் போது நீங்க நிப்பீங்க, நின்று பிடிக்கணும். ஆமே, நீங்க நிப்பீங்க. அல்லேலூயா. விசுவாசமா இருக்கு. ஆமே. வசனங்களை வார்த்தையில நாம நிக்கணும். எப்ப தெரியுமா சோதிக்கப்படும் நம்முடைய நம்முடைய விசுவாசம்? அக்கினியில எப்படி சோதிக்கப்படுமா? பொன் எப்படி பொண்ணு எப்படி சோதிக்கும்? நல்ல பொண்ணா இல்லையான்னு சொல்லி, நல்ல பொண்ணா இல்லையான்னு சொல்லி என்ன சொல்ல போடுவாங்க? நெருப்புல போடுவாங்க. அவனவனுடைய வழிபாடு எப்ப தெரியுமா விளங்கும்? நெருப்புல போடக்குள்ள அங்க இருக்க புல்லுக்கு இல்ல, எல்லாம் எல்லாம் என்ன செய்யும்? எல்லாம் நனி, எல்லாம் சாம்பலா போயிடும். அதே மாதிரி பொன் நல்ல பொண்ணு அவர் சொன்னா, பொண்ணு அவர் சொன்னா, ஆண்ட விசுவாசம் பரீட்சைக்குரிய சோதனைக்குரிய வேதம் சொல்லுவாங்க. அல்லேலூயா. விசுவாசம் பரீட்சைக்குரிய ஆண்டவர் டெஸ்ட் பேப்பர். ஆபிரகாமுக்கு டெஸ்ட் வச்சது போல ஆண்டவர் இந்த நாள் நமக்கு விசுவாசத்துக்கு டெஸ்ட் பேப்பர். நாம உயர வேண்டுமானால், நம்மளை உயர்த்த வேண்டுமானால் அங்கு ஒரு பரீட்சை இருக்கும். இந்த உலகத்திலேயே நாங்க பாக்கிறோம், எல்லாவற்றுக்கும் ஒரு பரீட்சை இருக்கும். இன்டர்வியூக்கு போனாலும், வேலைக்கு போனாலும் ஒரு டெஸ்ட் பேப்பர். நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்களுக்கு போகணும்னாலும், யூனிவர்சில போய் எங்க படிக்க வேண்டுமானாலும் நமக்கு ஒரு டெஸ்ட் இருக்கிறது. அங்கு உயர்த்து உயர்ச்சிக்கு ஒரு 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 பரீட்சை இருக்கிறது. தேவனுடைய தேவனுடைய ராஜ்யத்திலும் அப்படித்தான். தேவன் நம்மளை உயர்த்த வேண்டுமானால், தேவன் நம்மளை பாவிக்க வேண்டுமானால், தேவனுடைய கிருபை நமக்கு இன்னும் அதிகம் வேண்டுமானால், தேவன் நமக்கு தந்திருக்கிற அந்த விசுவாசத்தில் ஒரு பரீட்சை வைப்பார். நாம சரியா வசனத்தில் நாம் இல்லை என்று சொன்னா, அந்த விசுவாசத்தில் நாம் என்ன செய்வோம்? நாம் ஃபெயில் ஆகிடுவோம். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமே. பிரயோசனமா இருக்கா உங்களுக்கு? ஆகவேதான் இதுல சொல்லப்படுகிறது என்னன்னு சொன்னா, தேவனுடைய நல்வார்த்தையை இனிவரும் உலகத்தின் பிழங்களை நாங்கள் ருசி பார்த்தும். நாம் இதெல்லாம் ருசி பார்த்திருக்கிறோம். கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க சொன்னபடியா நாம் எல்லாம் ருசித்து பார்த்திருக்கிறோம். நமக்கு தெரியும் இயேசு யாருன்னு சொல்லி. அவரை விட்டுட்டு போறதுக்கு, அவரை விட்டு பின்மாற்றமா போறதுக்கு, அவரோட ஐக்கியத்தை விட்டு போறதுக்கு வரும்போது நீங்க நினைக்காதங்க. அது நன்றியில்லாத தன்மையா போயிடும். நன்றியில்லாத தன்மையா போயிடும். எவ்வளவு அற்புதம் செய்த தேவன், யாரும் கூட ஆத்மாவை மூட்ட முடியும்? யாரும் கூட பாவங்களை மன்னிக்க முடியும்? யாராவது முடியுமா? அவரை விட்டுட்டு போய் நீங்க எங்க போய் நீங்க ஆத்மாவை நீங்க கொண்டு போக போறீங்க? அது மிகவும் மிகவும் பயங்கரமான காரியமா இருக்கும் பாருங்க. ஆத்மா நரகத்துக்கு போயிடும். என்ன சொல்லுறது? அப்படி போனா புதுசா வருகிறார்கள் ரசிக்கப்படுகிறத விட, இந்த பின்வார்க்கா போனாங்க ரசிக்கப்பட மாட்டாங்களாம். வேதம் அப்படிதான் சொல்லுது. கூடாத காரியம் எல்லாம் தெரிஞ்சு போனா அவங்க கூடாத காரியமா போயிடும். அது மிகவும் ஆபத்தாக முடியும். அதுக்குள்ள நான் போக வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவா இருக்கார். ஹல்லேலூயா. அப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிர்களுக்கு ஏற்ற பயிரை உழைக்கும் நிலமான தேவனாலே ஆசீர்வாதம் பெறும். ஆமேன். ஆகவே நாம தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக, வார்த்தையை பெறுவர்களாக, அதுக்கேற்ற பலனை கொடுக்கும் பொழுது நாம தேவனாலே ஆசீர்வாதம் பெறுவோம். நீங்க ஆசீர்வாதம் பெறுவீர்கள். ஹல்லேலூயா. இதனால தேவன் அந்த செய்தியை தான் உங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். கலத்தில் ஆறுகள் சொல்வது, நாம ஏற்ற காலத்திலே நாம் அறுவடை செய்வோம். என்ன செய்வோம்? ஏற்ற காலத்திலே அறுவடை செய்வோம். ஏற்ற காலத்திலே நாம் அறுவடை செய்வோம். மனிதன் எதை விதைக்கிறானோ அதைத்தான் அறுப்பான். ஹல்லேலூயா. பிரசங்கி மூன்றாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 11 பிரசங்கி மூன்றாம் அதிகாரம் 11 வசனம்.
அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையும் அரசன் கண்டுபிடியான்.
மகிழ்ச்சியா இருப்பதும் மனுஷருக்கு இல்லை என்று அறிந்தேன். 14 வசனம் என்ன சொல்லுது? எதுவோ அதுவே என்றென்றைக்கும் நிலை நிற்கும் என்று அறிவேன். அதனோட ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதுல ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனிதர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் பயந்திருக்கும்படியாக தேவன் அப்படியாக ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் செய்து நேர்த்தியா செய்து வச்சிருக்காரு. பாருங்க, ஏற்ற காலத்திலே அவர் சகலத்தையும் அதிலே காலத்தில் நேர்த்தியா செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே தேவன் வைத்திருக்கிறார். அதனால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து கிரிய மனுஷன் கண்டுபிடிக்க மாட்டார். ஏற்ற காலத்திலே தேவன் அதை மனுஷர் தேவன் செய்வது எதுவோ அதுதான் நிலை நிற்கும். நம்ம செய்வது ஒன்று நிலை நிற்காது. நம்முடைய காரியம் எல்லாம் வீணா போயிடும், அது நிலை நிற்காது. தேவன் செய்வது எதுவோ அதுவே நிலை நிற்கும். ஏற்ற காலத்திலே ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. பிரசங்கி மூன்றாம் அதிகாரம் நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு முதல் வசனம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டுங்க. எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கா இல்லையா? நாம காலம் மாறி சில காரியங்களை செய்கிறோம், தவறு செய்கிறோம். கல்யாணம் முடிக்க வேண்டிய காலத்துல கல்யாணம் முடிக்கணும், கல்யாணம் முடிக்காத கல்யாணம் முடிக்காம, கல்யாணம் முடிக்காத காலத்துல கல்யாணம் முடிக்கணும். 50 வயசு அந்த பிறகு 16 வயதுல பொண்ணு வேணும்னு கேட்பாரு. இருபது வயதுல கேட்டாலும் பரவாயில்ல. அப்படியான காலம் எல்லாம் காலம் தாறுமாறு நடக்கிற காலம் உலகத்துல நாம வாழுகிறோம். அந்தந்த காலத்தில் அதை நாம செய்யணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு பாருங்க. வாரத்துக்களுக்கு ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு சமயம் உண்டு. தேவன் எல்லாவற்றையும் சரியாக செய்கிற தேவன். அந்தந்த காலத்தில் அதை செய்யணும். என்ன, பிறக்க ஒரு காலம் உண்டு, பிறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அழுகிற ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, நகைக்கிற காலத்தை அழுது, அழுகிற காலத்தை நகைச்சு, கற்களை எரிந்து விட ஒரு காலம் உண்டு. இப்படி பாத்தீங்கன்னா தேட ஒரு காலம், இழக்க ஒரு காலம், எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. உழைக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு. உழைக்கிற காலத்துல உழைக்கணும், வயது போன காலத்துல நாம் உழைக்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை தேவன் வைத்திருக்க முடியாது. அதன் காலத்திலே அதனதையே தேவன் நேர்த்தியாக இருக்கிறார். இதுதான் தேவனுடைய திட்டம். இந்த திட்டத்தின்படி நாம் அதன் காலத்தில் நாம் அதை செய்யும். மகிழ்ச்சியா இருக்கும்படியாக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கும்படியாக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். நம்மளதான் அநேக காரியங்கள் பிள்ளையா இருக்கப்படியால இதை நாம் சரி செய்து நாம வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு. 9வது காரியம் நாங்கள் பார்க்கிறோம். அதே போல சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கும் என்ன இருக்கு? இதான் காலம். ஹல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கும் இதான் காலம். இதோ வயநிலங்கள் விளைந்திருக்கிறது. என்ன, தாராளமா விளைஞ்சிருக்கு. அறுக்கத்தான் ஆள் இல்லை. அப்ப அறுக்கிறதுக்காக வேண்டிய என்ன செய்யணும்? தேவன் சொன்னாரு, அறுவடைக்கு வேலையாட்களுக்காக ப்ரே பண்ணணும். வேலையாட்கள் காணாது, கொஞ்சம் பேரான் இருக்கிறோம் ஊழியர். எல்லாரும் சுவிசேஷம் அறிவிக்கலாமா இல்லையா? நான் நேற்று சொன்ன காரியம் என்ன தெரியுமா? சுவிசேஷம் அறிவிக்கிறவன் என்ன தெரியுமா? சுவிசேஷம் அறிவி, எல்லாரும் சுவிசேஷம் அறிவிக்கலாம். உங்களை வாழ்க்கையில் தேவன் நன்மை செய்திருக்கிறாரா இல்லையா? தேவன் உங்களை ரட்சித்து இருக்கிறாரா இல்லையா? அதற்கு மற்றவர்கள் சொல்லுறதா என்ன சுவிசேஷம்? ஒவ்வொரு வாழ்க்கையும் தேவன் ஒரு ஒரு விதமாக தேவன் ரட்சித்து ஆசிரியர் வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை நீங்க உங்களோட பழைய வாழ்க்கையை நீங்க நினைச்சு பாருங்க. எப்படியான ஒரு கடினமான பாதையில் நாங்க இருந்தோம், எப்படி துக்கமான ஒரு பாதையில் இருந்தோம், எப்படியாக தேவனை விட்டு எப்படி இருளில் நாங்க இருந்தோம், எப்படி நோயில் இருந்த கஷ்டத்தில் இருந்தோம். எல்லாருக்கும் ஒரு ஒரு வித்தியாசமான முறையில் தேவன் ரட்சிச்சுப்போம். அவருடைய ரட்சிப்பை நாம் கேட்டால் அநேக சாட்சிகளை நாம் கேட்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வாழ்க்கையில அநேகமான தேவனுக்கு சாட்சியா நீங்க இருக்கிறீங்க. இந்த சாட்சிகளை நாம் மற்றவர்களுக்கு நாம் போய் சொல்லணும். இயேசு எனக்கு செய்தார், உனக்கும் செய்வார். இப்படி நாம சொல்லிட்டோம் என்று சொன்னா அறுப்பு நினைச்சிருக்கிற விளையங்களை விளைகள் நிலையங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும்? எல்லாம் அறுவடை செய்யப்படும். அடிக்கடி நாம சொல்ற காரியம் என்னன்னா, ஒருவர் ஒருத்தரை கூட்டிக் கொண்டு வந்த சபைக்கு, ஆனா நாம செய்யற குறைவு. ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆளை கூட்டிட்டு வரச்ச நேரம் அப்படி இல்லை. ஒரு கிழமைக்கு ஒருத்தரையாவது நாம் சபைக்கு கூட்டி வரணும். அப்படி கூட்டி வந்தா எவ்வளவு காரியங்களை உலகத்தை எழுப்புதல் நமக்கு உண்டா சபையில? சபை முக்கியம், சபை தான் முக்கியம். சபையை விட்டு நான் போயிடக்கூடாது. சபையில பிரச்சனை வருதுன்னு சொன்னா நாம சபையை விட்டு போயிடக்கூடாது. இந்த சபையில பிரச்சனை பக்கத்து சபைக்கு போறதுக்கான பிரச்சனை வரல. இந்த சபையில பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அந்த பிரச்சனையை நீ சோர்ட் அவுட் பண்ணணும், அந்த பிரச்சனையை நீ தீர்த்து வைக்கணும். அதுக்கு தான் பிரச்சனை வருது. பிரச்சனை வராமல் போகாமல் இல்லை, பிரச்சனை வரும், குறைகள் வரும், எல்லாவற்றையும் நாம இந்த சபையிலிருந்து இந்த சபையில எல்லாவற்றையும் சோர்ட் அவுட் பண்ணி இதிலேயே குடும்பமாயிருந்து இதிலேயே நாம் வாழ பழகி கொள்ள வேண்டும். அதனால நான் வளருவமே ஒழிய பிரச்சனையை விட்டுட்டு ஓடுறது அல்லது பிரச்சனைக்கு பிரிவினை ஒரு தீர்வு அல்ல. அது தீர்வாத சாத்தான் சொல்லுவான், இந்த இடத்தை விட்டுட்டு போ அல்லது பிரிஞ்சு போ. பிரிந்து போறோம் தன் சுய இச்சையின்படி செய்ய பார்க்கிறார். எல்லா விஷயங்களையும் தலையிட்டுக் கொள்கிறார் சொல்லி நீதிமொழிகள் அடிக்கிறது. பிரிந்து போறோம் என்ன, சுய இச்சை, சொந்த விருப்பத்தின்படி செய்ய பார்க்கிறார். பிரச்சனைக்கு தீர்வு பிரிவினை அல்லவே அல்ல, அது சாத்தானுடைய உபதேசம் போய். பிரச்சனைக்கு தீர்வு வந்து பேசி கதைக்கு தீர்மானம் பண்ணி பிரச்சனையை தீர்க்கணும். அப்படியாங்க நீங்க முடிவெடுக்கணும். தனி சபையில இருந்து வளருவீங்க நீங்க. என்ன நமக்குள்ள சண்டைகளும் பிரச்சனைகளும் கலகங்களும் எதனால வருகிறது? நம்ம சுய இச்சையினால வருகிறது. அவைகள் நாம் வரும்பொழுது அவைகளை நாம் தீர்த்து கொண்டு சரியாக நாம் வளர்ந்து இந்த சபையிலே நாம் கட்டப்பட வேண்டும். அப்படிலாம் நாம் உறுதியாக தூண்கிற சபைக்கு நாம் நிக்கலாம். மற்றவர்களுக்கு நாம் அதுக்கு ஆலோசனை சொல்லலாம். ஆகவே அப்படியான எண்ணம் நீங்க வைத்திருந்தீங்கன்னு சொன்னா அந்த எண்ணத்தை விட எடுத்து போடுங்க. அது தேவனால வந்த காரியம் அல்ல, சத்ரு கொண்டு போடுற காரியம். அது உங்களுடைய சுய விருப்பம். பிரிந்து போற காரியம் பிரிந்து போற செய்யக்கூடாது. அது தேவனுக்கு விருப்பம் இல்லை. அதான் நீங்க ஆசீர்வாதத்தை நீங்க இழந்து போவீங்க, ஆசீர்வதிக்கப்பட மாட்டீங்க. இந்த சபையில பிரச்சனை சொல்லி இன்னொரு சபைக்கு போறான், இந்த சபையில இல்லாத பிரச்சனை அங்க இன்னொரு போறது பிரச்சனை இருக்கு அந்த சபையில. அப்ப அந்த சபையில அந்த இன்னொரு சபைக்கு போனா இப்படியே ஓடி தெரிஞ்சு அங்க ஓடி ஓடி செய்கிறது. அவங்க இயேசு வரக்குள்ள நாம எங்க ஓடுறது, ஆர்ட்ட ஓடுறது. நம்மளை அடக்கம் பண்றதுக்கு நமக்கு ஒரு திரும்ப போய் பிரச்சனை. ஆகவே நம் சுவிசேஷம் நாம் அறிக்கணும். ஹல்லேலூயா. கடைசி கால எழுப்புதல் நம்முடைய சபையிலே உருவாகும் நிச்சயமாக. நாம் போற வசனத்தில் ஆமேன். இந்த எழுப்புதல் ஏற்பட்டு ஆயத்தமிழர் இருக்கிறார். பெரிய எழுப்புதல் நம்முடைய கண்கள் காணும், நம்முடைய சபை காணும். ஆமேன். ஹல்லேலூயா. ஜெர்மனியிலே சபை எழுப்புதலை காணும், யூகேயிலே சபை எழுப்புதலை காணும், ஸ்ரீலங்காவிலே சபை சர்ச் ஆஃப் கிரேஸ் எழுப்புதலை காணும். நான் ஸ்ரீலங்காவுக்கு போன நேரம் அங்கு சர்ச் ஆஃப் கிரேஸ் என்ற பெயரில் ஒரு சபை ஆரம்பிக்கப்பட்டு நடந்து கொண்டு வருகிறது. இப்ப ரெண்டு பாஸ்டர் ஹேமந்த் சொல்லி சிங்கள ஊழியக்காரன், தமிழ் நல்லா பேசுவாரு, நல்ல உண்மை உள்ள ஒரு ஊழியர்கள். அவருக்கு நாங்கள் ஸ்டேஜ் சப்போர்ட் பண்ணி கொண்டு பாஸ்டர் நான் கழிச்சிருக்கிறேன். சிங்கள பக்கத்துல ஊழியர் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கேகால்ல அம்பைபுஸ் வரக்காப்புல அந்த சிங்கள ஊர்களில் அந்த புடிஸ்ட் ஆக்கள் மிகவும் பாடுகளோடு கூட அடி வாண்டி கொண்டு ஊழியர் செய்து கொண்டிருக்கிறார். அங்க அங்கு இப்ப கிட்டத்தட்ட 10 பேருக்கு ஞானசாரம் கொடுத்துருக்காரு பாருங்க. சேச்ச பிரச்சனை பேர்ல அவர் இயங்குறார். இந்த முறை கலண்டர்ல வரக்குள்ள அந்த இது போட்டுவார். நான் சொல்றேன்னு சொன்னா, இலங்கை தேசத்துல நாம தமிழ் பிரதேசங்களுக்காக நாங்க ஜெபம் அங்க போய் ஊழியம் செய்யிருக்கிறோம். ஆனா சிங்கள மக்களை நான் நினைவு கூறணும். என்ன இதயத்தில் உள்ள பாரம் அது என்னன்னு தெரியுமா? அங்க இருக்க 75% ஆக்களாரு இலங்கை தேசம் ரசிக்கப்பட வேணும்னு சொன்னா, முக்கியமாக தமிழ் மக்கள் எந்த அளவுக்கு ரசிக்கப்படும், அதை கூட கூடுதலா சிங்கள மக்கள் என்ன செய்யப்படணும், ரசிக்கப்படணும் பாருங்க. 70% மக்கள் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நிறைய ஊழியர்கள் எழும்போம், நிறைய பக்கம் ரசிக்கப்படணும். ஹல்லேலூயா. அவர்கள் எழும்பி வரும்பொழுது அந்த தேசத்தில் இன்னும் அசை உண்டாகும். அவர்கள் தேசத்துக்காக ஜெபம் நடக்க நிச்சயம் நம்ம செய்யணும். அது தேவன் நிச்சயமா செய்வார நான் விசுவாசிக்கிறேன். நீங்க பாருங்க, ஏற்ற காலத்து சேச்சப் கிரேஸ் அங்க போய் ஒரு எழுப்புதலை காணும் இலங்கையில, நிச்சயமா நடக்கும். நீங்க அதை கேள்விப்படுவீங்க. ஏற்ற காலத்தில் இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடந்தே ஆக நிச்சயமா தேவன் சும்மா காரியம் செய்ய மாட்டார். ஆகவே நீங்களும் நானும் தான் சுவிசேஷம் தரிக்கிறதுக்கு இது ஏற்ற காலம். ஹல்லேலூயா. தேவன் அந்த 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 வேலையை என்னுடைய கையிலே உங்களுடைய கையிலேயே சந்து வச்சிருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது தேவசூரர்களுக்கு அந்த ஊழியத்தை தேவன் கொடுக்கல. தேவசூரர்களை பணிவுடைய ஆவிகளை அனுப்பியிருக்கிறார். நமக்கு ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அனுப்பப்படும் பணிவுடைய ஆவிகளை அவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய சுவிசேஷ ஊழியத்திலே, நம்முடைய ஊழியத்திலே அவர்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க. தேவர்கள் ஹெல்ப்புக்காக நாம் கூப்பிடலாம வழியே அவங்க ஊழியம் செய்யறதில்ல, நாங்க அந்த வேலையை செய்யணும். தேவன் அப்படி இருந்தால் 5 கண்டங்களுக்கு 5 சூதர்களை அனுப்பி இதோ சுவிசேஷத்தை அறிவித்து உடனே ரட்சிப்பை உண்டாக்கியிருக்கலாம். அது அல்ல தேவனுடைய திட்டம் அல்ல, தேவனுடைய வழியும் அல்ல, அது பிபிலிக்கலும் அல்ல. தேவன் என்னை உங்களை கொண்டு செய்ய விரும்புகிறார். தேவர்கள் நமக்கு துணையாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய பாதம் கல்லிடாதபடிக்குள் தூக்கி கொண்டு போவார்கள். நமக்கு ஆபத்து வரும்போது அவர்கள் காப்பார்கள், நம்மளோட கூட இருப்பார்கள், நம்ம கூட இருந்து அவர்கள் தேவனை ஆராதிப்பார்கள். அவ்வளவுதான். நான் நீங்களும் செயல்பட வேண்டும். செயல்படுறதுக்கு நாமளே தேவன் வைத்திருக்கார். ஹல்லேலூயா. ஆகவேதான் நம்முடைய சொந்த அனுபவங்கள் சாட்சிகளை நாம் மற்றவர்களுக்கு நாம் சொல்லணும். நாம் சும்மா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆகவேதான் தேவன் சபையிலே ஏற்படுத்த ஏற்ற காலத்திலே ஏற்படுத்தினவர்களை தேவன் ஏற்ற காலத்திலே உயர்த்தியே ஆவார். பலத்தாளத்துக்கு அமர்ந்திருப்போம். ஏற்ற காலத்திலே தேவன் உங்கள் வாழ்க்கையிலே மழையை பெய்ய பண்ணுவே ஆவார். இந்நாளிலே அவர் அப்படித்தான் உங்களை காண்கிறார். அவர் பரவி போற ஆறுகளைப் போல உங்களை காண்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஆண்டவருடைய பார்வையிலே அவர் விலையேற பெற்றவர்கள் நாம் இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு மாறுபாடு உள்ளவர்களா இருந்தார்கள், எவ்வளவு தேவனுக்கு பிரச்சனையை கொடுத்தாங்க, எவ்வளவு முரட்டாணம் பண்ணாங்க, ஆனாலும் தேவன் தன்னுடைய ஜனங்களை அவர் பார்க்கும் பொழுது அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்மளை யாரும் சபிக்க முடியாது. எந்த மந்திரவாத சூனியை நம்மளை மேற்கொள்ள முடியாது. தேவனுடைய ஆவியான நம்மளுக்கு தேவ ஜனங்களை நாம் இருக்கிறபடியா தேவன் உங்களை ஆசீர்வதி பெருகவே பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. நாங்கள் ஆசீர்வாதமாய் நாம் இருப்போம். அநேகருக்கு நாம் சில காரியங்கள் இழக்க வேண்டியிருக்கிறது. பாருங்க, நாம் பார்க்கிறோம் சில பேர் வந்து வாழ்க்கையில அன்னகர்கள் சொன்ன, அதாவது வந்து தங்களோட வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவை போல மறை பண்ணாம அவர்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஊழியத்தில் இருக்கிறாங்க. பாருங்க, கொடுத்துருக்காங்க இல்லையா? நான் நேற்று பாச வருகிறேன். மூன்று விதமாக அழைக்கப்பட்டிருக்கார்கள். ஒருவர் தேவனால அன்னர்கள் அழைக்கப்பட்டவர்கள், ஒருவர் தங்களை அன்னர்களாக கொண்டவர்கள், மற்றவர்கள் அன்னர்களாகப்பட்டவர்களும் உண்டு. அவர்களுக்கு விசேஷித்தமான ஆசீர்வாதம் ஏதோ வச்சிருக்காரு. அப்படி தங்களை ஒப்பு கொடுத்து தியாகம் பண்ணுறவர்களுக்கு விசேஷ ஆசீர்வாதம். ஏசாய புத்தகம் எழுத்து பாருங்க. ஏசாய புத்தகம் 56 அதிகாரத்தில் அவர்களுக்குரிய ஆசீர்வாதம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. இட்ஸ் நாட் ஈஸி. அந்த தேவன் நாம் இதை இழந்தாலும் அவருக்கு பெரிய ஆசீர்வாதம் நிச்சயமா கொடுப்பார். பாருங்க, 56 அதிகாரம் 4-7 வாசிங்க.
என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவளை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றிக் கொள்ளுகிற அன்னகர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரரும் குமாரத்திகளும் உரிய இடத்தையும்
கீர்த்தியையும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன் என்று அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன். கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும் அவரை சேவித்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப
வீடு எனப்படும். ஹல்லேலூயா. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் பாருங்க, இவங்க தங்களுடைய ஒப்பு கொடுக்கிறபடியால் இவங்களுக்கு குமாரத்திகளும் இல்ல, குமாரரும் இல்ல, மனைவி ஒன்றும் இல்ல. ஆனாலும் அந்த பொசிஷனை ஆண்டு ரங்க கொடுப்பாரு. அதான் எழுதப்பட்டிருக்கு, என் மதில்களுக்குள்ளும் என் ஆலயத்தின் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திற்கும் உரிய இடத்தையும் நற்கீர்த்தி உத்தமமான ஒரு இடத்தையும் கீர்த்தியும் கொடுப்பேன். அல்லேலூயா. அப்படியாக ஊழியம் செய்கிறார்களுக்கு ஒரு ஸ்பெஷல் என்ன இருக்கு, ஒரு கீழே இருக்கு. ஆண்டர் நீதி உள்ள தேவன். இந்த வாசத்தை வாசிக்கும் பொழுது நான் அனைவரும் அப்படி ஊழியம் செய்யறாங்க பாருங்க, அவங்க தேவன் ஆசீர்வதிப்பாராக. அவங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணணும், அவர்களுக்கு தேவன் விசேஷமான கிருபையை கொடுப்பாராக. அவங்க பாருங்க, ஒர்க் மன்ஸ் இருக்காரு அப்படியான ஊழியக்காரர்கள் எல்லாம் அவங்களெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் விசேஷமான ஒரு ஆண்டவர் ஒரு நற்கிருத்திய கூட ஆலயத்தில் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். சபையில தேவன் இப்படியான காரியங்களை தேவன் வைத்து நம்மளை ஆசீர்வதிக்க இருக்கிறவராக இருக்கிறார். எடுத்துக்கொண்டு 55:8 என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கும் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய வழிகள் என்ன, கர்த்தருடைய நினைவுகள் என்ன, அவருடைய திட்டம் என்ன என்று நினைத்து அவைகளின்படி நாம் நடக்க நாம் நம்மளை ஒப்புக் கொடுக்கணும். அல்லேலூயா. நம்முடைய சொந்த வழிகள் சொந்த நினைவுகள் திட்டங்கள் ஒருபோதும் அவை வாய்க்கவே வாய்க்காது, எந்த பிரயோஜனமும் இல்லவே இல்லை. அல்லேலூயா. அவர் ஏற்ற காலத்திலே தேவன் இவர்களை நமக்கு செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லோருமாக கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்து நின்று இந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக் கொள்ளும்படியா எல்லோருமா கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போமா. அல்லேலூயா.